பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுதன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ் நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே. ஆச்சரியமான ஒரு சதாச்சாரியர் சுவாமி ராமானுஜர், கருணாமூர்த்தி, அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் பல இந்த பாரத தேசத்திலையும் சனாதனமான இந்து தர்மத்திலையும் ஆச்சரியமா நிகழ்த்தி காட்டியிருக்கார். அவருடைய தான திவ்யமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம் போல ஸ்ரீமத் பாகவதம் போல ரொம்ப அற்புதமானது, விசேஷமானது. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை ரகசியங்களை பூரணமா தரக்கூடிய தாத்தா இருக்கு. அதுவும் சுவாமி ராமானுஜர் பற்றி ராமானுஜ நூற்றந்தாதி அப்படி ஒரு திவ்ய பிரபந்தம் இருக்கு. அந்த முழுக்க முழுக்க ராமானுஜருடைய குணங்கள், அவருடைய ஆச்சாரியர்கள், அவர் அனுபவிச்சதான பெருமாள், அவருடைய புத்தகங்கள் பற்றி வைபவங்கள் பூர்ணமா காண கருத்துல அதற்கு பேரே பிரபன்ன காயத்ரின்னு பேர். இன்னைக்கும் பார்த்தோம்னா உத்தமமான ராமானுஜ பக்தியுடையவர்கள் எல்லாம் தாத்தால எப்படி எல்லாரும் சந்தியாமல் நம்ம புனேட்டு காயத்ரி சொன்னாரோ அது போல இந்த 108 பாசுரங்கள் அவ்வளவு அழகா விசேஷமா சொல்லுவார். காயத்ரி மாதிரி நித்தியம் அதை சொல்றீங்களே எல்லா காரியங்களையும் பண்றது, அது சொன்னவர்கள்தான் மற்ற காரியங்களை பண்றது அப்படின்னு சொல்லுவீங்க. வருத்தமாக வச்சிருந்திருக்கா பிரபல காயத்ரின்னு அந்த ராமானுஜர் நூற்றாண்டு அதிசயத்தை ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த ராமானுஜருடைய காரணத்தை ஒருத்தி கொள்ளை அடிக்க திருக்கோணம் பெண்கள் நிக்க வச்சு கொள்ளை அடிக்க ஆச்சரியம். ஒரு பெரிய தங்கங்கோப்புகள் ஆள வந்துடும் அண்ணா அனுபவிங்கோ அப்படின்னு எப்படவும் முடியுமோ அவர் சாப்பிடும் அப்படின்னு அது போல அற்புதமா ராமானுஜர் கொள்ளை அடிக்கிறாராம் இந்த பெண்கள். ஆச்சரியமா பேச்சார், அழைத்து வருகிறேன் என்றேனோ அத்தூரழைப்போனே அகமுழித்து விட்டேனோ விட்டுதழைப்போனே தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்ரி எறிவோனே. எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள், அக்ரூரர் விட்டுரர் ரிஷிபத்னின்னு சொல்லும்படியான விப்ரபத்னி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கிருஷ்ணன் அனுபவிச்சா ரொம்ப விசேஷமே. அக்ரூரர் விதத்துல கிருஷ்ணன் அனுபவிச்சா, விதத்துல இன்னொரு விதத்தை அனுபவிச்சா, ரிஷிபத்னி இன்னொரு விதத்தை அனுபவிச்சா. ஆனா மூணு பேருமே அவ ஆத்மா பிரசன்னமாகும்படியா கிருஷ்ணன் அனுபவிச்சா, அது சத்தியம். அதுதான் விசேஷமே. அனுபவிச்ச முறையான வேறுபடவான ஒழிய, ஆனா அனுபவிச்ச வஸ்து என்னமோ ஒண்ணுதான், அனுபவிச்ச வஸ்து என்னமோ ஒன்னே ஒண்ணு. அனுபவிச்ச அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மிக மிகந்தான். அந்த ஆத்மா ஒவ்வொரு விதத்தை ஆனந்தத்தை தளர்ச்சது. இவா மூணு பேருக்குள்ளேயும் அத்தனியாமியா இருந்து அந்த அனுபவத்தை கொடுத்தது ஒரே வஸ்துதான் கிருஷ்ணன் தான். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அகமழித்து விட்டேனோ மிதுரரை போலே தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போல. ஆசிரியர் மூணு பேரும் அபிமானத்திருத்தவளா இருந்தா அதனாலதான் இவள கிருஷ்ணன் அரிசிட்டு வர முடிஞ்சது. அவருக்கு அபிமானமே இல்லை, அதனாலதான் கிருஷ்ணன் ஆத்திரமே உட்கார்ந்து பசிக்கிறது கூட கொண்டாடு கையை வாங்கி கொடுத்தா. ரிஷி பத்னி எல்லாத்தையும் கொடுத்து விட்டா, சரீரத்தையும் கடைசியில் கொடுத்துட்டா, ஆகாரத்தை கொடுத்தா, மனத்தை கொடுத்தா, இந்திரியங்களை கொடுத்தா, கொடுத்து திருப்தி ஆகல. பகவானுக்கு எல்லாம் கொடுத்தோம், சரீரத்தையும் கொடுத்துருவோம், சரீரத்தையும் கொடுத்துட்டா. தேகத்தையும் தேனோ ரிஷி பத்னியை போலே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. அற்புதமா ராவணன் ஜெயிச்சுடாரே, தாயார் வந்து எவ்வளவு வயசுல அழகு இருக்கு, நல்ல அற்புதமான எவ்வனம் சுண்டிருக்கிற அழகு எவ்வனத்தை யாராவது அதை கொண்டாடினானா அவர்களை குதூகலப்படுத்தணும், அவர்களை தன்னிடத்தில் முடிஞ்சு வச்சுக்கணும்னா லோகத்துடைய சுவாவமான அவசை. அதுவும் தன்னுடைய அழகை பத்தி சொல்லியாச்சுன்னா ஸ்ரீகளுக்கு அவர்களுக்கு விசேஷமான ஒரு பிரீதி நிச்சயமா வந்துடும். யாரு என்னெல்லாம் அவசியமே கிடையாது. அழகை பத்தி பேசியாச்சுன்னா எல்லாருமே மயங்கி வருவோம். அவளுடைய அழகை அவ்வளவுதான் வர்ணிக்கிறான். ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தோம்னா சீதாவுடைய பக்தர்களுக்குன்னா கொஞ்சம் கூட கஷ்டமா கூட இருக்கும், அந்த அளவுக்கு வர்ணிப்பான் ராவணன். ரொம்ப ஆச்சரியமா சீதா பிராட்டியெல்லாம் வர்ணிப்பான், அத்தனை வர்ணிக்கிறான். அவ்வளவு தூரம் அவளுக்கு உனக்கு என்ன வேணும், ஆபரணங்கள் தானே, அற்புதமான பட்டு வஸ்திரங்கள் தானே, நீ ராஜாத்தியா இருக்கணும் நீ சொல்றபடி ரெண்டு மறைவிமார்கள் அத்தனை பேரும் ஆடுவார், நீதான் எல்லாருக்கும் தலைவி, இத்தனையும் சொன்னவர்கள் கூட போடா, நீ ஒரு புல்லுக்கு சமானம் ஒரு புள்ள கிள்ளி போதுடா, அவ்வளவு சிரேஷ்டமானவர். அந்த மாதிரி யாரால முடியும், இந்த சமூகத்தை செற்றேனோ பிராட்டியை போரே பிணவழித்தி விட்டேனோ தொண்டைமானை போரே. விடத்தை எழுத்து உட்கார வச்சான் பக்தினாலே, பக்தினாலே முதல்ல நம்பளை அதை எழுப்பிக்கணும். சத்தியமாதான் ஆத்மைவகி ஆத்மனோ வந்து ஆத்மைவரிபுர ஆத்மனை, நமக்கு நம்மதான் நண்பன், நமக்கு நம்மதான் எதிரி. அதே மாதிரி பகவானே உள்ள கீதர் சொல்லும்போது நம்மளதான் சொல்றான், அவாவா தன்னைத்தானே உயர்த்திக்கணும், எந்த காலம் வந்து தன்னை தான் தாழ்த்திக்கப்படாது அப்படின்னு சொல்ல, தாழ்த்திக்கப்படாதுன்னா வினயத்தை பத்தி சொல்லல, தேவையில்லாத காரியங்களை பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு தன் நிலைய விட்டு தான் கீழே இறங்கப்படாது. வசத்தியான பகவத் தியானம் நாமஜபம் இதெல்லாம் பண்ணி தானே தன்னோட வசந்த இடத்தை கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு பகவான் நம்பழகா சொன்ன. அந்த மாதிரியே இவன் பிணத்தை எழுப்பி கொடுத்துட்டான், தானும் வசந்த என்னால் தன்னை நம்பி நண்பர்களையும் காப்பாற்றினான், சரமாக்கள் தர்மத்தை நிரூபணம் பண்ணிட்டான். பிணவிழுத்தி விட்டேனோ தொண்டை மாலை போலே, பிணவிழுந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. பகவானுக்கு பிரீத்தியோட கொடுத்த பிரணமா இருந்தாலும் ஜெயித்துப்பா. சத்தியம் நல்லாவே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்கியம். உலகத்தை எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவர்கள் ரொம்ப நீட்டினவர்கள் தான், மரணம்ன்றது ஒண்ணு சுவாவமானது, இது யதார்த்தம். ஆனா எத்தனை பேர் அந்த சரீரத்தை பகவானுக்கு நிகழ்ச்சி நம்ம கிடையாது, நிஜமாவே கிடையாது. அது ஒருத்தர் பண்ண அப்படின்னா கந்தாயம் பண்ணதுக்கு அப்புறம் சங்கரன் பண்ணிருக்கார் தாயே, தாயுடைய சரீரம் நிஜமாவே பகவத் நிவேதனம்னு பண்ணார். அதனால ஆச்சரியமா அந்த அக்னி அவ்வளவு அழகா வந்து அதி விசேஷம், அதி விசேஷம். சைத்திரிய மகாபிரபு ஹரிதாசியனுடைய சரீரத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற கூடத்தாழ்வானுடைய சரீரத்தை ஆத்மார்த்தமாவே சுவாமி ராமானுஜர் ரங்கநாதனுக்கு அர்ப்பணம் பண்ணார். நிறைய ரகசியங்கள் வெளில தெரியவே இல்லை. சத்திய பத்தவாள்லாம் வந்து இந்த சரீரம் பண்ணிட்டு நேரம் இருக்கும் ஏதோ பண்றது, கடைசி கர்மாக்கள் பண்றதுன்னு சொல்லிட்டு வந்திய நிஜமாவே யாரும் பண்றதே கிடையாது. அந்த சரீரத்தையும் நிஜமாவே சரீரம் கிடைக்கிற சமயத்தில் அதையும் நாமஜபம் பண்ணி இந்த சரீரத்தையும் பகவத் அர்ப்பணம். ஒரு காலத்துல தான் இருந்தது, இந்த காலத்துல தான் நம்ம நாமும் பண்றதே கிடையாது. அப்பதான் என்ன பகவான் பத்தி பேசப்படாது என்னதான் சொல்லிட்டு இருக்கும். நிஜமாவே அப்பொழுது நிறைய நாமஜபம் பண்ணி அந்த சரீரத்தையும் பகவானிடத்தில் கொடுக்கணும்னு இருக்கு. அதன் முதல் முதல்ல அவனோட லோகத்தை நிரூபணம் பண்ணவன் கண்டா கர்ண பிணவிந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. ஜடபரதம் நாரதம்னா பார்த்தோம்னா அந்த சரீரத்தை விடும் பொழுது பிரபோன்னு சரீரத்தையும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான். சத்தியம் நிஜமான இதுக்கு ஒன்றுதான் சொல்றேன்னா நம்ம சரீரத்தை விட்டு நம்ம கிளம்புற தலைவர் பிரபோ இந்த சரீரத்தை கொண்டு இவ்வளவுனா பக்தி பண்ணேனா நாமஜபம் பண்ணேனா கர்மா பண்ணேனான்னு தெரியல. இப்ப போகிற பொழுது சரீரத்தை கொடுத்துட்டு போறேன்டாப்பா, இதை எடுத்திருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல கதி கொடுன்னு கதனம். கிளம்புற சமயத்துல எதுவுமே பண்ண முடியலன்னா கூட எந்த சரீரத்தை விட கொடுத்துட்டு போயிடுறேன்னு கொடுத்துட்டோம்னா அதன் பிறகு பகவான் என்னன்னா வந்து கேட்டோம். பிணவிந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயையை போலே. சீதாமாதா அலங்காரம் பண்ணி பார்த்து கண்ணுக்குள்ளி ஹதயத்துக்குள்ளும் கடமை வரைக்கும் வச்சிருந்தா தாய்க்கோளம் செய்தேனும் அசூயை போல் அசூயை இல்லாம இருந்தா என்னன்னா ரொம்ப ஆச்சரியம். இதற்கு அலங்காரம் பண்ணா எல்லாரும் தன்னை கொண்டாடணும்னு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தா அவருக்கு அமைதியான பேர் இருந்திருக்காரு அசூயா எல்லாம் பண்ணிட்டேன் யாரும் ஒண்ணுமே சொல்லலையே என்ன அக்கிரமமா இருக்கு பார்த்து பார்த்து சீதை அலங்காரம் பண்ணி விட்டுருக்கேன் யாருமே கருத்தும் பண்ணதுல நான் பண்ணிருக்கேன் ஒரு வாரத்தை சொல்லப்படாதோ சீதை அலங்காரம் பண்ணிட்டு அவ்வளவு அவருக்கு ஆச்சரியம் அப்படியே பார்த்து எப்படி அலங்காரம் பண்ணிருக்கேன் என்ன இருக்கா பிடிச்சிருக்கா பட்டதா இருக்கா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம் கேட்க ஏண்டா வந்து சாப்பிட்டோம் இல்லைன்னா ஏண்டா வந்துட்டு அந்த காரியத்தை வாங்கினுன்ற மாதிரி போட்டு அவளை படிச்சு எடுத்து நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்னு இருக்கா அண்ணா நம்ம ரொம்பதான் அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. இதுவும் அசூயைதான். இந்த அசூயையும் இல்லாதவர் அனசூய ரொம்ப ஆச்சரியமானவர். அதனால நம்மளுக்கு கூட பண்ண யாருமே கண்டுகள எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கோம் ஒரு வார்த்தை சொல்லப்படாத நன்னா இருக்கு அப்படின்னு கேட்கலையா. தன் திருப்திக்கு சீதா மாதா அலங்காரம் பண்ணா பகவான் அவன் திருப்திக்கு அனுபவிச்சா அவளைதான் பகவான் ரொம்ப ஆவாசமும் கொண்டாடல கொண்டாடலனாலும் பரவாயில்ல. அதை பத்தி ஒரு யோசனையே பண்ணல. அதனாலதான் தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயை போல லோகத்தை இப்படி ஒரு தாய் கிடைக்கிறது கஷ்டம். சாதாரண ஒரு அம்மா குழந்தைக்கு அலங்காரம் பண்ணா கூட நீங்க எப்படி இருக்கு மனது அலங்காரம் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டு எல்லாரும் ரொம்ப ஜோரா இருக்கு எப்படி இந்த குடிமை போட்டேன் எங்கே இந்த ஃபிராக் வாங்கினேன் ஒன்னா குழந்தைக்கு என்ன புது வஸ்திரம் வாங்கிட்டு போட்டுட்டு நாலு பேராவது கேட்டுடணும் எங்க வாங்கினு கேட்கணும். கேட்கறேன்னா குழந்தை குரு சொட்டா போட்டு பார்க்கலையாங்கன்னு சொல்லி இவாளா முட்டி அடிச்சுட்டு பாவமா அதையும் சொல்லி தன்னுடைய துக்கற்ற இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறாரியா. அந்த மாதிரி எந்த விதமான காரியமும் தன்னாத உறுத்தி தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயையைப் போலே தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எங்க 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 எங்கன்னு கேட்கணும். இங்கே ஆனந்தம் இங்கே பாவத்தம் இங்கே தெய்வம் எல்லாம் கேட்கணும். ஒருத்தன் கேட்டுடா அப்பா எங்கம்மா ஜெகத்பிதா எங்கம்மா நான் பார்க்கணும்மா அவர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க எனக்கு தெரியலையேன்னு கேட்டானே ஆச்சரியமா எனக்கு தெரியணுமே என்ன பண்ணணும் கேட்க நாமஜ உபதேசமாக அதையே ஜபிச்சு என் தெய்வம் இங்கேன்னு தேடினவர் அந்த தெய்வம் இவனை தெரிந்து தோல்விக்கேண்டான் வந்துடுத்தேன் தந்தை இங்கே என்றேனோ துருவனை போலே மூன்றெழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே பஞ்சமகா பாதகங்கள் பண்ணி தொலைச்சென்றிருந்தாலும் குரு சொன்னாடுறதுக்காக கோவிந்தா சொன்ன அந்த கோவிந்தநாமனு ஒரு நல்ல கதி அடைவிச்சது அப்படின்னா அஷ்டம சிரேஷ்டம் பகவன் நாம சங்கீர்த்தனம் மூன்றெழுத்து சொன்னேனோ சப்தபந்துவை போலே முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே இனி வரைக்கும் அகல்யா குற்றம் இல்லாதவர்கள் எல்லாரும் ஏற்றுட்டோம்னா ராமன் ஏற்றுடா அவ்வளவுதான். லோகமே உதாசீனம் பண்ணி ஒதுக்கி தள்ளின ஒரு வஸ்துவா இருந்தால் அவர் ராமன் ஏற்றுட்டான் அப்படின்னா உலகத்துக்கு தலை எழுத்து அவளை பத்தி கடைசி வரைக்கும் ஸ்மரண பண்ணியே ஆக அவளை கொண்டாடிய ஆக வேண்டியதான் அவசியம் இருக்கு. ரகசியம் என்னன்னா பகவான் நம்மளை ஏற்றுக்கணும். உலகம் உதாசீனப்படுத்திய வஸ்துவா இருந்தாலும் பரவாயில்ல, தாயும் தந்தையும் கைவிட்ட வஸ்துவா இருந்தாலும் பரவாயில்ல, பந்துக்கள்ல திரஸ்கரித்த வஸ்துவா இருந்தாலும் பரவாயில்ல, பகவான் ஏற்றுடுறான்னா உலகத்துக்கு தலையெழுத்து அந்த வஸ்துவை ஒத்துக்கொண்டுதான் ஆகும். அந்த மாதிரி முதலடியை பெற்றேனோ அகலியை போலே பிஞ்சாலை பழுத்தேனோ ஆண்டாலை போலே பகவான் எல்லாருமே பிஞ்சில பழுக்கிறதுன்னு ஆசைப்படுறான். நன்னா முத்தி போனா கூட படுக்காம திரும்பியும் புலகத்தை சொல்லணும்னு நடந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாம ஆண்டா ரொம்ப ஆச்சரியமா சின்ன வயசுலயே ஜோரா படுத்தாலாம் பகவானுக்கு அந்த படம் எப்படி இருந்தா பிடிக்குமோ அந்த மாதிரி படுத்தா ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சில பேர் கோபி பாவத்தை படுக்கணும், சில பேர் யசோதா பாவத்தை படுக்கணும், சில பேர் நந்தபாபாவுடி பாவத்தை இருக்கணும், சில பேர் உத்தவனா இருக்கணும், சில பேர் விஜயனா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனா ஒவ்வொருத்தரும் விதவிதம் அவ்வளவு மாதிரி இருக்கணும், இவ்வளவு மாதிரி இருக்கணும் நினைக்கணும். ஆனா ஆண்கள் ஸ்வயம் பகவானுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த கோபியாவே படித்தான் பிஞ்சாவே படித்துட்டா. ஏன்னா பகவானுக்கு லாபர் இடத்துக்கு அப்புறம் உத்தமமான ஒரு கோபி இல்லையே. அத்தனை வகையா அந்த கோபிகளை அதை ஆடினா பாடினா விளையாடினா இடத்த உரிமையோட அத்தனை காரியம் பண்ணாலே அந்த மாதிரி பண்றதுக்கு ஆளுநர் நினைக்க அதே பிஞ்சு வயசுல கோபிகள் எப்படியெல்லாம் கிருஷ்ணனுக்காக பிரார்த்தனை பண்ணி உபவாசம் எல்லாம் இருந்தாலும் அதே மாதிரி இவளும் தந்ததால் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே எம்பிரான் என்றேனோ பட்டர்பிரானை போலே முப்பதுக்கோடி தெய்வங்கள் இருந்தால் எம்பெருமான் தான் சர்வசிரேஷ்டமானவன், பரபிரம்ம பரமாத்ம ஸ்வரூபம், பகவான் பரமாத்மா பரபிரம்மம் எல்லாமே எம்பிரான் தான் நிரூபணம் பண்ணார். ஒரு ஏழ பிராமண எம்பிரான் என்றேனோ பட்டபிரானை போலே ஆராய்ந்து விட்டேனோ திருமணையார் போலே ஆராய்ச்சி பண்ணி தேவையில்லாதெல்லாம் ஒரு தள்ளு தள்ளினா தேவையான மட்டும் பிடிச்சிருந்தா மற்றவாளுக்கு இதை மட்டும் பிடிச்சுக்கோங்க மற்றெல்லாம் அசாரம்னு சொல்லி கொடுத்தா ஆராய்ந்து விட்டேனோ திருமணையார் போலே அவன் கிரிய நின்றேனோ ஆழ்வாரை போலே புளியவரை வந்துட உட்கார்ந்து இருந்தா நிஜமாவது அவனுக்கு முன்னாடி 32 திவ்ய தேச பெருமாளுமே சின்னவன் தான். அவனாலதான் கைகட்டி வாய் குத்தி எல்லாரும் தன்னுடைய விதவிதமான காட்சியை கொடுக்க இவர் உட்கார்ந்து பாசுரம் பாடினார். இவர் ஒவ்வொரு இடத்துக்கா போய் அந்த இடத்துல நின்று தபசு பண்ணி பகவானே ஒரு காட்சி கொடுக்க மாட்டேன்னு செஞ்சு கதறி அழுது ஒன்னும் பண்ணல. இவர் புதியவரை வந்து உட்கார்ந்து கிடக்க நிஜமாவது பெரியவாளை பார்க்கதான் சின்னதா வருவான். சின்னவாளை பார்க்க பெரியவா வரமாட்டான். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா பார்க்க வருவோம். அவர்தான் இவர் பெரியவனா உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லா பெருமாளும் நாங்கள்லாம் சின்னவர்கள் நம்மாழ்வாரை பார்க்கிறோம் சின்னவர்கள் தான். இவர் அவன் சிறியவன் தான் பாசுரம் பாடிட்டான். ஆச்சரியம், அவன் சிறியன் நின்றேனோ ஆழ்வாரை போலே ஏதேனும் நின்றேனோ குலசேகரரை போலே. குலசேகரன் தான் ராஜாதிராஜன் தான், அற்புதமான பராக்கிரமசாலி தான், அதிரூப சௌந்தரியவான் தான், அற்புதமான யுவ புருஷன் தான். ஆனாலும் திருப்பதி மலையில ஏதாவது இருந்தால்தான் ஜென்மா சாபல்யம்னு சொன்னாரே. கொஞ்சம் கூட வித்யா கர்வம் இல்ல, தன கர்வம் இல்ல, குல கர்வம் இல்ல, சத்திரிய கர்வம் இல்ல, எதுவுமே இல்ல. நான் திருப்பதி பெருமானுடைய திருமலையில ஏதாவது ஒரு வஸ்துவா இருந்துதா போதுமே எம்பெருமான் பொன்மலையிலே ஏதேனும் ஆவேனே. ஆச்சரியமான ஏதேனும் ஆவே எனக்கு என்ன வேணும். ரொம்ப ஆச்சரியம். தர்மபதத்தை கூட அவர் சொல்லல. தர்மபதத்துல சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்க இருக்கணும் சொல்லலாதா? தர்மபதத்தை பத்தி பேச்சே கிடையாது. குலசேகர பாசுரங்கள் இந்த பிரளய மண்டலத்துல பிரகிருதி மண்டலமே இல்லாம போயிடுமே. அப்ப போய் திருப்பதி மலையில இருந்து என்ன பிரயோஜனம்? திருப்பதி மலையில எவ்வளவுனா திருந்ததையோ பிரயோஜனம். பிரளயத்துல திருப்பதி மலை யாருக்குமே தெரியலன்னா கூட அது பகவானுடைய வயிற்றுல சொந்தமா இருந்துருக்கும், ஆச்சரியமா இருக்கும். என்னதான் ஆனாலும் கூட பிரளயத்துல பிரகிருதியே காணாம போனாலும் திவ்ய தேசங்கள்ல பகவானுடைய வயிற்றுல தனித்தனியா ரத்தத்தை உட்காந்துடும். அந்த மலையோட அப்படியே நான் உட்கார்ந்து இருந்தா போதும். அப்ப கூட அந்த பகவான் இருக்கணும் அவசியம் இல்லை, திருமலையோட இருந்தா போதும்னு ஏதேனும் ஆவேனோ அப்படின்னு ஆச்சரியமா. எம்பெருமான் பொன்மலையே ஏதேனும் ஆவேனோ அப்படின்னு அந்த மாதிரி இவன் சொல்லிட்டா. ஏதேனும் என்றேனோ குலசேகரனை போலே, யாம் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. சத்தியம் தான் கிருஷ்ணன் நிஜமாகவே சத்தியம் தான். சத்திய சங்கல்பனா இருக்கிறதுனாலதானே தன் யாதவ கூட்டத்தை அடுத்தவா யாரும் ஒன்னும் பண்ணப்படாதுன்னு தானே அவளை அனுப்பிட்டு போனான். சத்திய சந்தனா இருக்கிறதுனாலதானே பாகவத்தை இருக்கேன்னு சொல்லிட்டு நுழைஞ்சான். சத்திய சந்தனா இருக்கிறதுனாலதானே மார்கண்டே இடத்துல ருத்ரனுக்கு விஷயத்தை சொல்லுவோம்னு சொன்னா இதெல்லாம் எங்க புரியிருக்கு? மார்கண்ட சும்மா சொல்லி சத்தியத்தை சொல்லிட்டு ஆச்சரியமா ருத்ரனுக்கு பாகவத் உபதேசம் பண்ண வச்சானே. சத்தியம் தான், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. ஆச்சரியமான ஒத்த கண்ணு ஒத்த வாய் இப்படியே அறிஞ்சிட்டு கிடக்கிற ஒரு ஜந்துவுக்கு அழகா திவ்யசங்கம் கிடைச்சவனே. ஏ ராமா எப்படிப்போ அப்படிப்போ அப்படிப்போ இப்படி பக்கம் போ வரங்கள்லாம் இருக்கும் போது அதுதான் வழி. ஏற போன இவன் கை காட்ட இவனை ஒரு பாறை பார்த்து இவன் கை நோக்கிய திசை நோக்கி ராமன் பார்த்தோம்னா இதை விட வேற என்ன வேணும்? வேற என்ன திருப்பதி கிராமத்தை மாநேகம் சமம் தன் காலை காமிப்பா. எல்லாரும் அந்த கையை பார்ப்போம், காலை பார்ப்போம். அந்த மாதிரி இந்த கமலன் ஆச்சரியமா பிரபு அடியேன்னு சொல்லிட்டு பக்கமா போவோம் கை காட்ட பகவான் நெஞ்சு வச்சிருக்க கையை பார்த்து கை காட்டுற திசையை நோக்கி சரிடா அப்படியே போறேன் தலையாடினானே. நீ எல்லாம் சொல்றது நாயெல்லாம் போகிறது நம்மளே கேட்போம். பகவானே பிரத்யட்சமா வந்து சொன்னாரு எனக்கு தோன்றபடிதான் நான் போவேன். ஓடிந்து கிடக்கிற கூட்டத்து நடுவுல ஒரு கபந்தன் காடினான்றதுக்காக பகவான் அப்படியே போனான்னா எத்தனை சிரேஷ்டமானன்னு பார்த்துக்கோங்க. ராமச்சந்திர மூர்த்தி அதை பார்த்தவனே கபந்தனுக்கு பிரபு உனக்கு என்ன தெரியாது, எல்லாமே தெரியும். ஏதோ இந்த மகாபாபிக்கும் இத்தனை நாள் காற்று அலஞ்சிந்து கடந்ததுக்கு அந்த விஷயம் தியானம் பண்ணதுக்கு உத்தமமான ஒரு கிருபை பண்ணிட்டேன் பிரபோன்னு கதை எழுதான அடையாளம் சொன்னேனும் கபந்தனை போலே அந்தரங்கம் சொன்னேனும் திரிகலையை போலே. சீதாபிராஜிய ராவணன் தூக்கிண்டு போனா, ஆனா அவன் தூக்கிண்டு போகிறதுக்கு முன்னாலே அங்க ஒரு ஸ்ரீஜனைய சாத்வீகமா இருக்க வச்சுட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. சமயத்தை சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சிகளுக்கு என்ன அர்த்தம், இப்படி வந்து பகவான் படுத்தானே நினைச்சோம்னா அங்கேயும் யாரோ ஒருத்தர் நமக்கு விசிராந்தி கொடுக்கும்படியா பகவத் பக்தர்களா இருப்பார், சந்தேகமே வேண்டாம். பல இடங்கள்ல நிரூபணம் ஆயிட்டே தான் இருக்கு, நல்லாதனுக்கு ஆளே இல்லை. ஆனா கடகடையான குழந்தைகள் தான் அவன் கூட்டுல சேர்ந்து வச்ச ஜம்முனு அத்தனை வரைக்கும் பகவான் கேட்டு வச்சுட்டாங்கன்னா, ஒரு சில பகவான் ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு இருந்தான், பகவான் இடத்த பகவானே தனியா இருக்கேன் அவனோட அனுபவத்தை சொல்லிக்கிறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ ஆள் இல்லையே கதை, கடகட கட கடன் குட்டி பசங்கள் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். அதுக்காகவே வேத பாடசாலை, அதுக்காகவே நத்திர பிள்ளைகள் முன்னாடியே இதை வளர்த்து அது அத்தனை மேற்கொள்ளி அத்தனை பசங்களா பகல்லாத சொல்றத கேளுங்கோடான்னு சொல்ல அத்தனை ஆமாந்தானே கூட நாராயணா நாராயணா நாராயணம் சொல்ல வச்சான்னா பகவானுக்கு எல்லாமே ரொம்ப அழகா சரியா தெரியும். அதனால அவன் என்ன நடத்தான நடத்திட்டு போயிட்டு இருக்கான் விட்டுட்டோம்னா வாழ்க்கைன்றது சரியாகத்தான் இருக்கு, சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மாதிரி அந்த ஸ்ரீஜனை அங்க சிருஷ்டிச்சு அவளை அங்க வளர்த்து சீதையை பார்த்தா அவளுக்கு ஒரு காரணியம், இவ்வளவு உரிய அங்கையில சீதை எடுத்த காரணியம் யாருக்குமே வரல. ஒரு ஸ்ரீஜனைக்கு மட்டும் அச்சுவன் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் என்ன இருக்கணும் ஒரு காரணியம் வந்ததுன்னா ராமகிருதன் அடையாளம் சொன்னேனோ, கபந்தனை போலே அந்தரங்கம் சொன்னேனோ, திரிதனையை போலே அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. ராவணன் யாரும் தெய்வம் கிடையாது, நான் தான் தெய்வம் நான் தான் தெய்வம் ஊர் முழுக்க சொல்லிட்டு எல்லாரும் அவன் தலை ஆதரிச்சிருந்தான். கடைசியில் அவன் போனதுல அவன் கொண்டாட்டியா சொல்லிட்டான், ராமன் தான் தெய்வம், நீ ஒண்ணு தெய்வம் கிடையாது, நீ அல்பமான ஒரு சாதாரண ஜந்து, நீ தெய்வம் தெய்வம் தெய்வம்னு தோத்து போயிட்டே இனிமேல் வரக்கூடிய ஜென்மாவிலாவது பகவான் தெய்வம்னு நம்புவோம்னு சொல்லி அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே அகம் தேவி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சம்பட்டம் அடிச்சுன்னு சொல்ற மாதிரி சொல்றேன், எனக்கு ராமன் தெரியும் அகம் தேவி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. சேருமச்சரியேனோ மதுரகவியார் போலே. இவ்வளத்தனை பேர் இருந்தாலும் இந்த மதுரகவியார் மாதிரி வராது தெரியுமோ, திருக்கோள் திரிய தேசத்துல வந்து வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு என்னாச்சரியம்னா நிறைய திரிய தேசங்கள்லாம் போய் பார்த்துட்டு பத்ரிநாராயணனை பார்த்துட்டு அயோத்தியா ராமனை பார்த்துட்டு அனுபவிச்சிருந்த கணக்கர் அதெல்லாம் ஒவ்வொரு பார்த்துட்டு நேர திவ்யமான தேவை தெரியுதுன்னு ஓடி வந்து நம்ம பார்த்து அவனே அவளா இத்தனை நாள் தெய்வத்தை தெரி நான் ஓடிட்டு இருந்த தெய்வம் எனக்காக புளிய மனம் வந்து இத்தனை வருஷம் உட்கார்ந்து எனக்கு தெரியாம எனக்கு தெய்வம் வேண்டாம் ஒரு தள்ளு தள்ளினாரு. தேவக்கரியேனோ அது தெய்வ விஷயம் தெரியாம இவர் நம்ம தெய்வம்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. எல்லா தெய்வத்தையும் நன்னா பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு தெய்வம் இல்லை, என்ன ஆழ்வார்தான் தெய்வம்னு சொன்னாரு. தேவமச்சதி ஏனோ மதுரையாழ்வார் போலே, தெய்வத்தை வச்சேனோ தேவதியை போலே. ஒருத்தர் தெய்வம் தான் நம்ம ஆழ்வார் அப்படின்னு விட்டா இன்னொருத்தி பார்த்தா அந்த தெய்வத்தை நான் சமந்து காட்டுறேன்னு சமந்து காலம்தான் வயிறு நிறைய எத்தனை பேர் சொல்லுவா வயிறு நிறையவே இல்லை அப்படின்னு குழந்தை பிறக்கிறனா சாதாரண குழந்தை பெற்றுக்கிற வயிறு நிறைய அது பிராரத்தை நடந்து கிடக்கு, சத்தியமா சொல்லி பிராரத்தை நடந்து கிடக்கு, எந்த பாடு கொடுத்ததுன்னு தெரியாது. வயிறு நிறைய கிருஷ்ணன் இல்ல நிறையனா நரஞ்சு நரஞ்சு கடந்தா உலகளந்த பெருமான எல்லாரும் பார்த்தா யாருக்கும் சமக்க முடியல, தேவைக்கு சகமா சமந்துட்டா நரஞ்சு கடந்தா அபாடான் ஆச்சரியம் பிரகிருத்தியே இவ வைத்துக் கொண்டு இருந்து நான் தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. பெற்றுக்கும்போது ஜாக்கிரதையா பெற்றிருந்தா பயம் இல்லாம புலம்பாம பிரசவ வேதனை துடிக்காம கதறாம அழாம குழந்தை சுகப்படும்படியா பெற்றுக்க குழந்தைய சுகமா பறந்து பிறந்தவரை இவளுக்கு ஒரு சுகம் கொடுத்தா சங்கு சக்கர கதாபந்தபாணியா காட்சி கொடுத்தா அந்த மாதிரி யாரால முடியும், தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலே. நீ தெய்வமா இருந்தாலும் என் பிள்ளை சொல்றபடி முதல்ல சங்கு சக்கரம் எடுத்து ஓரத்துவை சரியாப்பா அப்படியே பண்றேன்பா. ஆழி மறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதியை போலே. வாயில பிரம்மாண்டம் தான் காட்டேன், எனக்கு என்ன போச்சு இப்படித்தானா இப்படித்தானா வயலா இருக்கணும் அழகா சாயங்கால மாசம் மாடு வைக்க போனோம், சாயங்கால மாசம் மாடு வைத்து ஆட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லி கொடுத்து மாடு பால் கறக்கிறது சாணி அழுறது குளிப்பாக சொல்லி கொடுத்துருக்கான், சமத்தா சொல்லி கொடுத்துருக்கான். வயல இந்த மாடெல்லாம் கண்ணுக்குட்டிலாம் இருக்கு பாத்தியா, அதுக்கெல்லாம் இந்த இடத்துல தொட்டா பிடிக்கும் கழுத்தை அப்படி தடவி கொடுத்தா அது குஷியா இருக்கும். அப்படியாமா இது தடவி தடவி கொடுக்கறது மாட்டுக்காரனாலே வச்சிருக்கான். இது ஏமா ஆட்சி இப்படி போகிறது அவந்திக்க வேண்டாமா, அதுக்கு அவந்திக்க வேண்டாம்டா, வேலை ஏண்டா அது அப்படிதான்டா அப்படி ஆச்சரியமான அவந்திக்காம அப்படி பண்ணா ஆச்சரியமான விஷ்ணு அனுபவம் ஒரு யசோதா முடிச்சிருக்கான். என்ன தவம் செய்கலை யசோதா, எத்தனை சேஷம் நிஜமாவே சுகபிரம எத்தனையும் சொல்லி இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. பாகவதான் அவ்வளவுதான், கிருஷ்ணலீலா மட்டும்தான், யசோதா லீலா மட்டும்தான், பாலலீலா மட்டும்தான், இதுவுமே கிடையாது. இந்த நாட்டுக்கார வயலுக்கு பாலெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுக்கலாம், பக்கத்துல உட்கார்ந்து அது முதல்ல காலெல்லாம் கட்டு போற, ஏமா அதுக்கு கால் கட்டு போடுறேன், அது ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு இதான் உதச்சிருப்போம் சரிதா அப்படின்னா யாரா வந்து என்ன பேசி அவளுக்கு கால் கட்டு போட்டா தேவை உடனே கை கொண்டு ரொம்ப கட்டிடுமா, எதுக்கடா பயில தேசி மாட்டே கட்டினோம், இதுக்கும் கட்டலாம் மனுஷாளுக்கும் சொல்றோம். ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, எத்தனை ஒரு தியானம் பண்ணி இந்த ராத்திரியை சொல்லியிருக்கா பாருங்க பெண்கள். அப்பா யசோதை வளர்த்தான்னு நமக்கு தெரியும், எப்படியெல்லாம் வளர்த்திருப்பா என்ன பாடுபட்டிருப்பான்னு தெரிஞ்சு சொல்றான். ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அது யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, சரீரம் சின்னதா இருந்தாலும் தகுதி குறைச்சலா இருந்தாலும் மனசுதான் முக்கியம். ஆச்சரியமா ஒரு கர்மா பண்ணெடுத்துகளை இந்த அணிகளெல்லாம் சேர்ந்திருந்து அணியாத்திரை செய்தேனும் அணிகண்களை போலே அவன் பொறியை ஈந்தேனும் குச்சேலரை போலே, அவன் பொறி கொடுத்துட்டா தேடி கண்டுபிடிச்சு இந்த ஒரு வஸ்துதான் அவர்கள் கிடைச்சதா அதையும் ஜாக்கிரதையா கொண்டு வந்தான். என்ன ஆச்சரியம்னா இப்ப எத்தனையோ கிராமங்கள் காடுகள் வழியா தான் நடந்து வர, வழியில எத்தனையோ வஸ்துவெல்லாம் பார்த்தாரு, அதெல்லாம் எடுத்துட்டு வரப்படாதான், அதெல்லாம் இன்னும் தோணலையா சுசீலா இருந்து அவளை கொண்டு பரமானத்தை சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டு பகவத் யானத்திலேயே போயிட்டு இருந்தா. ஒரு 50 வஸ்து கொண்டு போயிருந்தாருன்னா இது சாப்பிடு அதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு பகவான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பிட்டு போகணும்னு இருப்பான். ஒரே ஒரு அவளை எடுத்தோம்னா அள்ளி பிடுங்கி சாப்பிட்டான். அவள் பொறியை இந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் இந்தேனோ அகத்தியரை போலே, ரமா இன்னைக்குதானே ஜெர்னா சாதல்யமாயிருந்து வாங்கி கொண்டாருக்கோ சாப்பிடுங்கிறதெல்லாம் போய் மூணடி நிலம்தான்னு கேட்டிய, நீ கேட்கிற வேண்டாம் நானே தர, நீ வாங்கினா மட்டும் போதும் தான் அகத்திய செஞ்ச பிரபு அப்படியே சரி என்று சொல்ல அவர் உடனே சொல்றார், குளிச்சுட்டு சுத்தமா ஈத வஸ்திரத்தோட அனுஷ்டானத்தோட நின்னாதான் ராமா இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிக்க முடியும், இதெல்லாம் தெய்வீகமான நிலத்தை சொல்ல அவனும் தெரிச்சு அவர் சொல்றபடி அழகா மூங்கி எழுந்து குளிச்சுட்டு ஈரன் சொட்ட சொட்ட அவனே கையை ஊப்பின்னு அவர் சொல்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்ல தேவலோகத்தில் ஆச்சரியமா விந்து அம்பராசூரி எல்லாம் அவர் எல்லாத்தையும் வாங்கி அகோபாக்கியம் அகோபாக்கியம் உள்ள மாதிரி மகாத்மாக்கள் குருக்கிறதுனால எனக்கு அவ்வளவு மனசு நடந்து கிடக்கிறதுன்னு வாங்கினான். எதையுமே வாங்கிக்காத ஒரு சத்திரியன் கூட ஒரு தபம் பண்ற ஒரு ரிஷின்னா அவர் கொடுக்கறத வாங்கித்தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து அது தெரிஞ்சு ஆயுதங்கள் கொடுத்தார் அகத்திய ரிஷி. ஆயுதங்கள் இந்தேனோ அகத்தியரை போலே அந்த அங்கம் புக்கேனோ, சஞ்சயனை போலே தேரோட்டியா இருந்தாலும் என்ன, நான் கிருஷ்ண பக்தன் தான், ஒரு ராஜாதி ராஜன் நட நடக்க எம்பெருமான சும்ம சந்தை நான் வர சொல்லு கூப்பிட ஆச்சரியமா வா சந்தையா எப்படி இருக்கேன்னு கேட்க நான் உட்கார்ந்து இந்த கழகு பீதாம்பரத்தெல்லாம் சரி கூட வந்திருக்காம அங்கங்க பீதாம்பரம்லாம் விலகி கிடக்க இவன் அழகா ஒரு பக்கம் சாஞ்சது ரொம்ப உரிமையோட பேச யாதவ குலத்தை சேர்ந்தவன மாதிரி இவனத்துல உரிமையோட பழகினானே அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா. அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, சமயத்துல பார்க்கலாம் இந்த கோவில்கள் எல்லாம் அச்சாவதார மூர்த்தி இல்லாட்டி உச்சவ மூர்த்திக்கு அலங்காரம் பண்ணுவான், அது பிரம்மோத்சவ சமயத்தெல்லாம் பகவானுக்கு எது விதமா அலங்காரம் பண்ணுவான், தரையெல்லாம் போட்டுதான் இந்த உச்சவ மூர்த்திக்கு அலங்காரம் பண்ணுவான். இதுல அவன் முடிச்சு அந்த கைகள் கூட ஆனா வந்துட்டானா சக்கரை கதை இந்த தரையை வளர்க்கிறத உடனே மனசு இருப்பா வருமா, அப்புறம் நீங்க தானா வாங்குவோம் அப்படிங்குவோம், வேற யாராவது மனுஷா அப்படின்னா இதுக்குள்ள வந்து ரெண்டு பங்கு வாங்க பறந்து விட்டுருவான், சக்கத்து கத்து கத்துவான் எப்படி உள்ள வரலாம் ஆசை பசி கத்து கத்து கத்துவான். இதே அவன் மனுஷா அப்படின்னா நீதான வரவா உள்ள அப்படின்னு அந்த மாதிரி மனுஷா சொல்லுவா. நீங்க பகவானுக்கு நம்ம சந்திரன உள்ளபடி தப்பே கிடையாது, அந்த அங்கம் புக்கேனும் சஞ்சயனை போலே கர்மத்தால் பெற்றேனும் ஜனகனை போலே, கர்மா பண்ணி கர்மா பண்ணி கர்மா பண்ணி நான் ஊரா தெரிஞ்சு போன எல்லாம் புலம்பிட்டு இருக்கோம், ஆனா அவர் கர்மா பண்ணி தெரிஞ்சு போகவே இல்லை, நன்னா விருத்தியான பக்தி எல்லாரும் இவ்வளவு கர்மா அந்த காலத்துல பண்ணி 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 களைச்சு போயாச்சு, என்னால இதுக்கெல்லாம் முடியாது, என் தகுதி கண்ணை விட எல்லாத்தையும் நான் பண்ணி தொலைச்சு விட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றேன். அந்த பண்ணி தொலைச்சு விட்டேன்ற வார்த்தை கடைசிய வரைக்கும் ஜனகர் சொல்லவே இல்லை, அவரால் எப்படிமான் முகந்து போனா கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே கடித்தவனை கண்டேனோ சிறுமங்கையாரை போலே நாமும் கன்னிமாங்க கடிச்சு சாப்பிடணும், லட்டு கடிச்சு சாப்பிடணும், திருப்பதி லட்டு கடிச்சு சாப்பிடணும், என்னமோ கடிச்சு சாப்பிடணும்னு அதை கடிக்கும் பொழுது பரமாத்மாவை கடிக்கிறோம்னு அந்த அனுபவம் கூட வரவே இல்லை. கன்னிமாங்க ரொம்ப உப்பு ஜாஸ்தி, பத்மநாபர் எப்படிதான் சாப்பிடறாங்கன்னு சொல்றது, பத்மநாபர் தான் கன்னி மாங்க சோனம் மாட்டேங்கிறது. ஆனா ஒருத்தன கடிச்சுட்டான், வருஷமா கடிச்சான், இதுக்கு மேல கடிக்க முடியாதுன்னு பகவானே அந்த கடி வலி தாங்க முடியலையா, கத்தின அவமானம் ஆயிடுமே, தலையை தலையை கொடுத்து நம் கடியனோன்னு ஒரு பார பார்க்க நான் தலையில தலைதான் கொஞ்சம் கடியை விட்டா கத்திச்சேண்டான்னு அத்தனை ஆழ்த்த ஒரு கடி கடிச்சிருக்கா. கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, ஆச்சரியமா கடிச்சு அனுபவிச்சு தலைச்சு கடித்து அவனை கண்டேனோ, பார்க்க வேண்டாம் பெயிண்டிருக்கே, கடித்தவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே, குடை முதலானதானேனோ அனுத்தாழ்வான் போனே. பிரபுவுக்கு என்ன வேணும், அடியே தோருக்கே அப்படின்னு, குடை முதலானதானேனோ அனுத்தாழ்வான் போனே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போனே. ஆச்சரியமா தூக்கிட்டு அலஞ்சனாரே சொல்றாரு, இன்னமும் அவர்தான் குட்டை எடுத்தாலே தூக்கி கலையர் பக்கத்தை யாரும் விடவே மாட்டேங்கிற, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போனே, பிழைப்பவடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே. பிரம்மராசனுடைய தாகத்தையே ஒரு அரிஜன் வகுப்பை சேர்ந்த ஒருத்தன் ஆச்சரியமா பிழைப்பவடாய் தீதுடானே நஜமாக பார்த்தோம்னா, அந்த திருக்குறுங்குடியில எப்ப மழை பெய்யுமே தாகத்துக்கு கரடம் மழை பெய்யாமலே பெய்யிட்டு இருக்கும், அது நம்பியாரெல்லாம் அத்தனை விசேஷமா இருக்கும், அத்தனை சக்தியா இருக்கும். நிஜமாவே இந்த இழைப்பவடாய் தீரும் திருக்குறள் பக்கம் போயாச்சுனாலே மகாத்மா அப்படின்னு மனசு புகழ்ந்து போகும். திருமங்கையாழ்வாருக்கு சம்சார பாபம் தீங்கின அவர் இடமாச்சு, திருமங்கையாழ்வாருக்கு முக்தி கட்சியில திருக்குறள் ஸ்தலத்தில் ரொம்ப ஆச்சரியமான சன்னி திருமங்கையாழ்வாருடைய. சுவாமி ராமானுஜருக்கும் திருவனந்தபுரத்திலிருந்து அந்த பக்கம் போய் ஆனந்தமா தாகம் தீர்ந்தது திருக்குறள்தான். அந்த மாதிரி இழைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே, அதையும் திருக்குறங்குடி நம்பி ராமானுஜதாசன் அதையே ராமானுஜதாசன் இன்னைக்கும் இருக்கா, இன்னைக்கு அந்த நம்பியுடைய சன்னதியில ராமானுஜத உபதேசம் வாங்கிக்கிறதுக்காக இந்த எம்பெருமான் ரத்னமான சிம்ஹாசனம் வச்சு அதை ராமானுஜர் உட்கார சொல்லி உபதேசம் பண்ண சொன்னான். அந்த சிம்ஹாசனம் இன்னைக்கும் திருக்குறங்குடி நம்பி சன்னதியில பெருமாளுக்கு முன்னாடியே இருக்கு, பெருமாள் முன்னாடியே தான் இருக்கு. ஆச்சாரிய சிஷ்யன் சொல்லி பார்த்தோம்னா ஆச்சாரியெல்லாம் சார்ல உட்காந்துலாம் பின்ன சிஷ்யெல்லாம் கைகட்டிக்கு அந்த மாதிரிதான். இங்க ராமானுஜருடைய சிம்ஹாசனம் முன்னாடி நம்பி பின்னாடி இருப்பார் திருக்குறமுடி ஆச்சரியம் அந்த மாதிரி. அந்த நம்பிய பத்தி ராமானுஜரத்தை இவரை சொல்ல அவர் கண்கள்ல ஆனந்த பாஷம் வரும் வழி. ஆமா ஆமா திருக்குறமுடி நம்பி விசேஷம்தான், நம்ம சிஷ்யம்தான் அப்படின்னு ராமானுஜர் பெருமையா ஒரு பார பார்க்க அந்த ஆனந்தத்தை எல்லாரும் தலைக்க உடனே அடுத்தது பிடிச்ச இடைக்கடிகள் கண்டேரோ முதலாழ்வார்களை போதே என்ன ஆச்சரியம். திவ்ய பிரபஞ்சம்னு ஒரு சத்ருஷியத்தை லோகத்தை பிரகடனப்படுத்தினதே முதல் ஆழ்வார்கள் தான். ஒரு காலத்துல மூணு ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணவே அப்படின்னா திவ்ய பிரபஞ்சம்ன்ற ஒரு விஷயமே லோகத்துல இருந்திருக்காது. அதெல்லாம் கலியுக புருஷர்கள் கிடையாது, துவாபரயுகத்துல அவதாரம் பண்ணி கலியுகத்துல வாழ்ந்து பகவத் பக்தி பரப்பின மகாத்மா. கிருஷ்ணன் இந்த பக்கம் போனாலும் இல்லையா அந்த பக்கம் வந்துட்டான். ஐப்பசி திருவோணம், ஐப்பசி அவிட்டம், ஐப்பசி சதயம், அடுத்தடுத்த அடுத்தனால் பார்க்கிறான். அதுதான் பாரத பூமி. அடுத்த நாள் ஐப்பசி மாதத்துக்கு திருவோணம் தள்ளிக்கு பொய்கையாழ்வார் அவதார் அற்புதமா திருவெக்கான்ற திவ்ய தேசத்துல அற்புதமா அவர் அவதாரம் பண்ணார். அடுத்த நாள் ஐப்பசி அவிட்டம் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்ல இன்னைக்கு மகாபிபுரம் அதுக்கு வேறு அதுல அவதாரம் பண்ணார். அவருக்கு அடுத்த நாள் சதை அந்த நட்சத்திரத்துல இன்னைக்குதான் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி ரெண்டா பிரிஞ்சுகள். ஒரு காலத்துல மாரமா மயிலை திருவல்லிக்கேணி ரெண்டு ஒரு சேர்ந்த பிரதேசம் தான். அந்த மாதிரி அந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்துல மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் கணத்துல ஆச்சரியமா அந்த தேய ஆழ்வார் அவதாரம். அடுத்தடுத்த நாள் அவதாரம். மூணு பேருக்குமே கர்ப்பவாசம் கிடையாது, மூணு பேருமே நாராயண பக்தர்கள், மூணு பேருமே ஓடி செய்யும் ஜோதிகள். அவாலா பிறந்தா அவாலா வளர்ந்தா அவாலா அச்சோ நாங்க தனியா பிறந்தோம் தனியா வளர்ந்தோம் யாருமே கூட இல்லை அப்படின்னா புலம்பவே இல்லை. பாரத நிம்மதியா இருக்கும்னு சொன்னேன், நம்ம தான் யாருமே இல்லாம வளர்ந்துட்டோம், நம்மள பார்த்துக்கிறது ஆளே இல்லை. புலம்பரத்துக்கு வளர்த்தியே கிடையாது சொன்னாரு. இப்படிதான் புலம்புன்ற வளர்த்தியெல்லாம் தாண்டி சம்மந்த சம்மந்தம் இல்லாம புலம்பி கொண்டு இருக்கோம். அவ ஆச்சரியமா ஜோரா வளர்ந்தார்கள், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போவார்கள், பகவான் அனுபவிப்பார்கள், பகவத்யான் நம்மெல்லாம் எப்படியோ ஒரு நாள் பாசத்தை வாங்கினா டிபு வந்து ஆவாவும் போகணும் நிச்சயமே டிபு பண்ணியிருப்பார். சைக்கியமா அவன் எங்க தொடர்ந்து அங்க போவா எவ்வளவு நாள் தொடர்ந்து அவனால இருப்பா. அப்புறமா சரி அங்கே பகவான் கதை சொல்லி அந்த இடத்துல அண்ணா அனுபவிச்சோம் திருப்தி வந்துட்டு கலந்து இடத்துல இறங்கி போவான். நமக்கு அப்படிதான் கிடையாது, காதா கூட சாயங்காலம் வரணும், அஞ்சு நாள் திருப்பி வரணும், இத்தனை கஷ்டங்கள்லாம் இருக்காங்க, பசிக்கிற ஆரம்பிச்சு இவ்வளவு தொந்தரவுகள்லாம் இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் தயார் பண்ணி போகணும். அவ பாட்டு பகவான் நம்பி விஸ்ராந்தியா போவா. இவாறு பசிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது கூட்டு ஆகாரத்தை கொடுத்துருவா. அவ படுத்துக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது நவீகராமே சொல்லிடுவா. இங்கேயோ எப்படியோ சௌக்கிரமா சௌக்கியமா அந்த இடத்தை அண்ணா அனுபவிச்சுட்டோம்னு ஒரு திருப்தி வராமாதிரி அனுபவிப்பார். அந்த மாதிரி யோகிகள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சுத்தில் இருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல திருக்கோவிலூர் திருக்கோளூர் வேற திருக்கோவிலூர் ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. அது திருக்கோவலூர் தான் சொல்லலாம் பார்த்தா, ஏன்னா கோபாலனுடைய ஊர் அது தமிழ்ல கோவலன் ஆச்சு, இந்த கோபாலன் கோவலன் ஆச்சு, கோவலனுடைய ஊர் திருக்கோவலூர்னு சொல்லணும். அங்க மாதிரி இந்த திருக்கோவிலூருக்கு வரலாம் வரா, பொய்கிறார்களால் முதல்ல வரா, பெருமாளை சேவிக்கலாம்னு வரா, சந்தியா கால நேரத்துக்கு வந்துட்டா, பகவானுக்கு சந்தியா கால சேவை எல்லாம் முடிஞ்சுடுத்து கோவில் நிறைய அடைச்சுட்டா. வந்து பார்த்தா அடலா கோவில் நிறைய அடைச்சிருக்கே, சரி எதிர்ச்சையா நம்ம வந்தோம், எதிர்ச்சையா தெய்வ சங்கல்பம் கோவில் நிறைய அடைச்சிருக்கு பரவாயில்ல, பகவத் சங்கல்பம் போல இருக்கு தங்கி இருந்துட்டு காட்டாத பகவான பார்த்துட்டு திருவிக்ரம அவதாரம் எடுத்த ஒரு மகா பெரிய ரூபம் திருக்கோவில் பெருமாளை பார்க்கணும். நிஜமாவே மகாபலி பெரியவனு தோணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப பிரம்மாண்ட தலைக்கடல் கொசம் கிடையாது, ஆனா அதை பார்த்தாலே மயங்கி வரும். இந்த சங்கு சுக்கரம் எல்லாம் வச்சிருந்து ஒரு காலம் மேல தூக்கிண்டு ஆசானு பாபுன்னு வார்த்தை சொல்லு, அவரை பார்த்தாலே ஆமான் கை கூப்பிடு. பிரம்மாண்டமா ஆச்சரியமா ஒரு பெருமாள் பகு பிரசன்னமா ஹெல்லாதனுடைய பெயர் எனக்கு காட்சி கொடுத்துட்டே அப்படின்னு நிற்பா நம்பருமா. இவ்வளவு சிரேஷ்ட அற்புதம் ஒரு ரிஷி தபத்து பண்ணி கேட்க பகவான் இந்த இடத்துல அவருக்கு வாமன் நான் காட்சி கொடுத்து உடனே பிரம்மாண்டம் அவ்வளவு திரிக்கம் நான் காட்சி கொடுத்து என்ன வரணும்னு கேட்டு இப்படியே எழுதாபயன்னு சொல்ல இருக்கேன் நான் இருந்தான். அதை பார்க்கறதுக்கு இவா ஓடி வந்துட்டான். விஜயதேசங்கள்ல பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்னு உண்டு, அதுல இது உண்டு திருக்கோவில். ஆச்சரியமா இவர் வந்துட்டா அந்த வருவாரை பார்க்க முடியல. அப்போ ரத்னம் ரிஷி இருக்கா பார்த்தா பெருமாள் பார்க்க வந்தேன், நிறைய அடைச்சுட்டா காத்தால பார்க்கலாம்னு இருக்கேன், இந்த ஒரு சரீரம் தங்கறதுக்கு இங்க ஏதாவது இடம் கிடைக்குமோன்னு அவர் இடத்துல கேட்டார். அவர் சொன்னா வேடி கிடைக்கல்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல இங்கெல்லாம் பார்த்தோம் அக்ரகால வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி நேரத்தான் வீடு போகும். அவர் முதல்ல நோடாச்சு அவர் உள்ள போய் வராண்டான் இருக்கலாம் பேர், ஆனா சரிய ஒருத்தர் தான் படுக்கிற மாதிரி இடம் இருக்கும். அது கொஞ்சம் மண்ணா மண்ணமா இருந்தா அவன் மட்டும்தான் படிக்க முடியாது, அதெல்லாம் படிக்கவே முடியாது, பக்கத்தை கூட போக முடியாது. இந்த மாதிரி இடைக்கடின்னு அதை சொல்லுவான். சில இடங்கள்ல திண்ணைன்னு சொல்றா, திண்ணையாவும் இருக்கலாம், ஆனா சில பள்ளிவாரம் சொல்றது வராண்ட மாதிரியான ஒரு ஸ்தலம் அது அப்படின்னுதான் எல்லா பள்ளிவாரமும் நிரூபணம் பண்ற இடைக்கடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல படுத்துக்கலாம், அதற்கென்ன ஒருத்தர்தான் சுதமா படுத்துக்கலாம்னு சொல்லி அவர் இடம் கொடுத்தா. இவர் படுத்துருட்டா இவர் இந்த மக்கள் வந்து படுத்திருப்பா, உடனே கூலிட்டாங்களா வந்தா. ஆச்சரியமா அவரும் பார்த்தா அதான் நிறைய அடைச்சுட்டேன் என்ன பண்றதுன்னு பார்த்தா, உடனே அவரும் இங்க வந்தா. அந்த ரிஷியோட தகவல படுத்து இடம் உண்டு ஒருத்தர் படுத்துக்கலாம், ஒருத்தர் படுத்துட்டு இருக்கா, அவர் சம்மதிச்சாதான் இவர் இருக்கலாம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு அவர் சொல்ல. உடனே இவர் அதிகாரிக்கு இடம் கிடைக்கலாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், வாழும் இல்லை. ஏன்னா அவர் பகவான் பார்க்க வந்தாருன்னு தெரிஞ்ச உடனேயே இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு குதூகலம் வந்துட்டான். பகவான தனியா பாடணும்னு வச்சோம், கூட இருந்து குதிரலாம பரம குஷியா இருந்து. அதாவது இவர் படுத்தா என்ன படிக்க எழுந்து உட்காந்து உட்காந்துச்சுட்டேன் பகவான் தூங்கலாம், இவ்வளவுதான் தூங்கிட்டே என்ன இதுதான் கர்மாவா ஜென்மாவில எழுந்து எழுந்து ஒரு நாள் தூங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்னும் குறைஞ்ச விடாது, பிராரம்பம் தான் நாசமாகணும்னு எழுந்து உட்கார வச்சுட்டான். உடனே இவர் வந்தாரு உட்காந்தா ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஆகணும்னா இந்த ஊர்ல பிறந்த அப்படின்லாம் பேசாம எடுத்த உடனே பகவானுடைய தாசன் பகவான பார்க்க வந்தேன், நீங்க பகவான் பார்த்தேடா இல்ல நானும் பார்க்கணும் இப்பதான் வந்தேன் அப்படியா, சரி நாலு பேர் பகவான பார்க்கணும் ரெண்டு பேரும் சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள பேரையாளர் இருந்தா அவரும் பகவதா எதிர்ச்சியா பகவானுடைய அடைச்சுட்டானே, சரி நாளை காலையில் எதிர்ச்சியா பார்த்துருக்கலாம் அவர் நினைச்சு எதிர்ச்சியா இந்த இடத்துல வந்து கேட்டா இந்த மாதிரி கண்டர் கடம் எடுக்குமா அவர் சிரிச்சா ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் ஆனா மூணு பேர் நிற்க முடியும் அவன் இடம் கொடுத்தாலும் நீங்க கை கலக்கணும் சமம் இல்லை அந்த ரிஷி சொல்ல உடனே பார்த்தா பகவான் உட்காரணும் முடிவு பண்ணிட்டான் எழுந்திருப்போம் அவன் ரெண்டு பேர் சிரிச்சுட்டு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் இருக்கலாம் அவன் ஓடுட்டான் அவர் பகவான பார்க்க வந்தேன்னு சொன்ன உடனே இந்த சப்தம் கேட்ட உடனே அவளுக்கு பரம குஷியாகுது மூணு பேர் நின்றுட்டா உடனே மூணு பேரும் மாறி மாறி விஷயங்கள் அவ்வளவா போன ஸ்தலங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருந்தா பகவானுக்கு பொறுக்க முடியல என்ன அக்கிரமம் இவ்வளவு தூரம் மூணு பேர் வந்துட்டா அண்ணா உட்காந்து மூணு பேர் சௌகரியமா அனுபவிக்கிறா நானும் இந்த கூட்டுல சேர வேண்டாமோ முட்டி அடிச்சுன்னு ஓடி இருந்தா மூணு பேரை இடம் கேட்டு வந்து நின்னா இது இடம் கேட்காமலேயே முந்தின கொழுக்கு முழுக்கிற சரீரம் இதுல மூணு பேர் ஒருவர் படுக்கலாம் இருவர் நிற்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் இடத்துல நாலாவது ஒரு வஸ்து புகுந்ததுன்னா என்ன பாடு அந்த பாடு ராத்திரி வேற இவாளோட ராத்திரி இழந்த கலக்க நன்மைகள் வந்திருக்கேன் எத்தனையோ ராத்திரிகள் நம்ம கனவுகளோட கற்பனைகளோட கவலைகளோட கலந்துட்டு கிடக்கிறோம் பகவானோட கலக்க மாட்டேங்கிறோம் இந்த மூணு பேரும் பகவத் விஷயம் பேசினாலும் எதுவும் துள்ளி குதிச்சு ஓடி வந்திருக்கு கோவில் நடக்க நாளை காத்தா வரைக்கும் நிர்மாறிட்டு இதுக்கு பொறுக்கல அவளுக்கு பொறுமை இருந்து இவாளை பொறுமை அது காத்தா நிர்மாறி பார்த்துக்கலாம் அதுக்கு பொறுமை இல்லை ஓடி வந்துடுத்து இடிச்சு குடிச்சு நிக்க வித்தியாராது ஒரு வார்த்தை கூட கேட்காம மரியாதை தெரியாம இங்கேயிடம் தெரியாம வந்து இப்படி நிக்கிறான் எங்க பார்க்க அவளை பார்த்து ஒரு தடவை சிரிச்சுட்டு எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க பேர் இருந்த சாதாரண ஜனங்கள் மாதிரி கேட்கலாம் மற்றவாறுலாம் பரஸ்பரம் சௌகரியம் பகவத் விஷயம் பேசினா ஓம் பேர் என்ன ஓம் பேர் என்ன ஓம் பேர் என்ன எங்க இருந்தது எப்ப வந்து கடை வேணும்னு கேள்வி கேட்கிறேன் பார்த்தா என்னடா அது என்ன சட்டங்க அனுபவிக்கலான்னு பார்த்தா இது ஒன்னு நலன் சொல்லுத்தே அப்படின்னு பார்க்க ஆனா இவன் கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து பதில் சொல்லிட்டே கிடக்க இந்தியா இவ்வளவு தூரம் உரிமையோட நன்மனத்தை பேசி இடிச்சு வம்பு பண்ணிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் பார்த்தா இவாளெல்லாம் பரஸ்பரம் பார்க்க முடிஞ்சு அந்த வஸ்துவை ஒழுங்கா பார்க்க முடியல இருக்குன்னு தெரிகிறது இடிக்கிறதுன்னு தெரியறது ஆனா எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டோம் அதுதான் அந்த பகவத் விஷயமே பத்மநாபன் சமயத்தை பார்க்கலாம் இந்த பத்மநாபன் பார்க்க யாராவது புதுசா வந்துருவா அவ வந்து நீவா பகவத் கால தெரியறதா கால் தெரியறதா பயிர் தெரியாதா ஒண்ணும் தெரியல எது இருக்கா தெரியுதுவா ஆனா இருக்கு இருக்கு தெரியறதா அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு மல்லிகை மாலை சொன்னது அதுதான் நித்தி அப்படியா அவ மல்லிகை மாலையே நித்தின்னு வச்சிருந்துருவா நித்தி எவ்வளவு பிடிச்சிருக்கு பகவான் எப்படி பாருங்க இல்ல இல்ல பகவான் நேர பாருங்க அந்த மல்லிகை மாலை நேர கீழே இருந்தா இப்படி மேல ஷார்ப்பா ஒண்ணு போடுறதா மூக்கு அப்படிங்க ஓ அப்படியா தலைமையில கீழம் தெரியறதா இருந்தோ மஞ்சளா தெரியுது அதுதான் சொல்ற கீழம் இந்த பக்கம் ஆடி தெரிஞ்சது கை தெரியுதா கை என்ன தெரியுது முகம்தான் தெரியுது அந்த கை என்ன தெரிஞ்சது அந்த மாதிரி இது அறவுறையா தெரியறது முழுசா தெரியலை இது முழுசா தெரியணும்னா நிஜமாவே இந்த வழக்கெல்லாம் அனுச்சுட்டோம்னா அப்பதான் அவன் கை மட்டும் ஓரளவுக்கு தெரியும் அது திருமட்ட ஆதிகேஷன் ஒரு நாள் வழக்கம் சொன்னேன் அந்த இருட்டுல இந்த கை ஒண்ணுதான் நன்னா தெரியும் எதுவுமே தெரியாது அவளே ஏதோ போனா போறதுன்னு தயவு காட்டி ஒரு விளக்கியது காட்டினாலுடைய அவருடைய நாவியோ முகமோ திருவடியோ சத்தியமா தெரியவே தெரியாது அந்த மாதிரி இங்க யாரும் விளக்கேற்றதுக்கு இல்லை இவ பார்த்தா இது நடா அது பிரபோ மையம் தகழியாவா கடவை நெய்யாக வெயில் கதையோ விளக்காக ஆச்சரியம் அவர் விளக்கேற்றி நகரகதகன்னு ஜோதான் உலகத்தை அகல் விளக்கா வச்சுட்டு அதுல கடல் ஜலத்தையே நெய்யா ஊத்தி சூரியனே தீபமா இருக்கிற வைத்தியம் தகழியா வாக்கடலை வெய்யாக வெய்ய கலியோன் விளக்காக ஒரு விளக்கேற்றினார் அவர் பார்த்தா ஆஹா இவன் அல்லவா சீக்கிரமதான் திருக்கோவலூர் பெருமாளே வந்துட்டாரே இவன் ஒரு பார பார்க்க இவரடா இவர் விளக்கேற்றி அதிசயமான பார்க்க இவர் ஒரு பார பார்த்தார் இவர் தனக்கு தெரியவே அவர் விளக்கேற்றிட்டார் ஆச்சரியமா ரொம்ப பிரம்மாண்டமான வஸ்து இருட்ட எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி அதோ கிடக்கிறது பாரு ஏதோ இருக்கு ஜாகவே கையில ஒரு டார் பிடிச்சு காமிப்பா உடனே எனக்கு தெரியலையே அதை டார் பிடிச்சு பாரு அப்படின்னு அவர் டார் பிடிச்சு பார்ப்பா ஓ இதுவா அப்படின்னு அந்த நாய்கள் ஒரு வளர்ச்சி அந்த தகழியா ஆரணை நெய்யாக ஒரு பிசிந்த இடு தெரியாது அந்த டார் பிடிச்சா நம்ம பார்க்கலாம் ஆனா அவர் அவருக்கு எப்படி பார்த்தோம் அப்படி டார் பிடிச்சு அதை பார்த்துட்டு இருப்பார் நம்ம நன்னா பாக்கணும்னா நம்ம இருக்கிற இடத்துல நின்று நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வளர்ச்சி காமிச்சாலும் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி அவர் தன்னுடைய சுவாவத்தை கொண்டு தான் இருக்கிற ஸ்தானத்துல இருந்து ஆச்சரியமா அவரு கேட்டாமா ஒரு விளக்கேற்றி பகவான பார்த்தார் இவர் அடுத்த இடத்துல இருக்கார், என்னடா அது நமக்கு ஒழுங்கா தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் நகர்ந்து வந்து ஆச்சரியமா தன்னுடைய தாளத்துல இருந்திருந்து அன்பே நகடியா ஆரணை நெய்யாக இன்பொருக்கு இந்த இடுதிரியாக இவர் ஒரு விலை சேர்த்தினார். உடனே எப்படி பார்த்தா, ஆனா ஆமா இவன் தானோ அப்படின்னு இவர் சொல்ல, இவர்தான் இவா ரெண்டு பேர் இப்படி சொல்றாளேன்னு பார்த்தா நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கிறவன ரெண்டு பேர் இவர் நினைச்சுள்ள சமைத்து ஒரு சுகம் ரெண்டு பேரும் வளர்க்கிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் தள்ளிட்டு பேசாதனோடு ஒரு நுழைஞ்சா நுழைஞ்சு ஆச்சரியமா ரெண்டு பக்கம் நின்னா இவா ரெண்டு பேர் வெளிச்சத்துல பகவான் நன்னா காட்சி கொடுத்துட்டான். திருக்கண்டே பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்க அணி நிறமும் கண்டேன், செரிக்கிணரும் பொன்னாழி கண்டேன், புரி சங்கம் கை கண்டேன், என் நாழி வண்ணன்பாளின்றேன்னு பார்த்துட்டான். சமயத்துல இந்த பகவான பாக்கிறதுக்கு ஐஷியில போவான், ஏதாவது புதுசா ஒரு கோவிலும் பத்மநாபனே வச்சு போவேன், யாராவது ஒருத்தர் புதுசா வந்திருப்பா ரெண்டு பேரும் ஐஷியில போவான் ஆண்டிக்கிறேன், ஒருத்தர் இந்த பக்கத்துல வந்துருப்பா இன்னொருத்தர் இந்த பக்கத்துல வந்துருப்பாங்க ரெண்டு பேரும் நடுவதுக்கு போவான், இப்ப நல்லா தெரியறது அப்படின்னா காமிச்சு கொடுத்தா உடம்பு அறிவான். அந்த மாதிரி கதையா இவர் பார்க்க பகவானும் ஆச்சரியமா காட்சி கொடுத்துட்டான். ராத்திரி முழுக்க ஆனந்தமா அனுபவிச்சு இவரோட விளையாடி அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வெளிய கிளம்ப நேரம் ஆயிடுத்து கோவிலுக்கு போறேன் கோவிலுக்கு வாங்கன்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அழகா திவ்யமா ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு கோவில மூணு பேரமா சேர்ந்துட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு போக பகவானும் ஆச்சரியமா திரும்ப ஒரு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணான்னு திருக்கோவில் ஒரு திவ்ய தேச வைபவம். பகவானை இப்படித்தான் பார்க்க முடியும்னு எல்லாரும் சொல்றா, அப்படி எல்லாம் கிடையாது, எங்க வேணா எப்படி வேணா பார்க்கலாம், ஸ்ரத்த இருந்தா போதும். பிரகலாதன் கம்பத்துல பார்த்தா, முதலாழ்வார்கள் இடைக்கடியில பார்த்தா, திருக்கோளூர் பெண்கள்ல தெருவில பார்த்தா ராமானுஜன்ற தெய்வத்தை. சத்தியம் தெய்வம் எங்க வேணா இருக்கு, எப்படி வேணா இருக்கு, நமக்கு ஸ்ரத்த இருந்தா பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆச்சரியமா அற்புதமா இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, அற்புதமா இடைக்கழியில பார்த்தாலே என்ன ஆச்சரியம், மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனம் ஜோரா பார்த்துட்டாளே, மூணு பேரும் ஒரே வஸ்துவை தான் பார்த்தான், அவாவா ஹிருதயம் வேற அனுபவம் வேற ஆச்சரியமா அனுபவிச்சுட்டா ஆனந்தத்தை தலைச்சா. இதை சொன்ன உடனேயே சுவாமி ராமானுஜர் திருக்கோவில் பெருமாள மானசீகமா ஸ்மரிச்சு அவன் திரும்பி நமஸ்காரம் பண்ணி அதி விசேஷமா முதலாளுடைய பாதங்கள் எல்லாம் ஜோரா ஸ்மரிக்க ஆரம்பிச்சு வேகமா. மூணு பேரும் நூற்றாண்டாதி இருக்கு, முதல் நூற்றாண்டாதி, இரண்டாம் நூற்றாண்டாதி, மூன்றாம் நூற்றாண்டாதி இருக்கு, மூணு பேர் திருவந்தாதின்னு சொல்லுவாங்க, முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மூணு பேருடைய வாசனங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கிறது. பொய்யாக பாசனம் சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமா நின்றால் மறவடியாம அந்த பாசனம் ஒவ்வொரு ஆழ்வாருடைய பாசனமே ரொம்ப ஆச்சரியமா விசேஷமா இருக்கும். அதெல்லாம் ஸ்மரிச்சுட்டு அப்படியே பார்த்து நின்றார். சத்தியம் என்ன சொல்ல போற, திவ்ய தேச வைபவமா, ராமாயணமா, பாகவதமா, ஆழ்வார்கள் சரித்திரமா, அனந்தாழ்வான் வைபவமா, தெய்வத்தை பத்தியா என்ன சொல்ல போறான்னு இவர் நினைச்சிருந்த கிடக்க சுவாமி ராமானுஜர் நினைச்சா என்ன சொல்ல போறான்னு தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கலையா பிரஜானி மாதிரி அடுத்து என்ன சொல்ற பாக்கலாமே அப்படின்னு குதூகலம் அவள் இருக்க. உடனே அத்தனை பேரும் ஆச்சரியம், ஆவா திருக்கோண நினைச்சோட பக்கத்துக்கு திவ்ய தேசம்தான் சொல்லுவான்னு பார்த்தா ஆச்சான திவ்ய சம்பந்தம் எங்க போயிருக்க, திவ்ய தேசம் தான் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்கேந்தோ ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஓடி போயிட்டான். திரேதாயுதத்துக்கு ஓடி போனா எல்லாருக்குமே வால்மீகி மகர்ஷியை பத்தி நல்லா தெரியும். வால்மீகி மகர்ஷிக்கு என்னென்ன கடைசி எல்லாம் தெரியும். ஆனா எல்லாரும் மறந்து போன ஒரு விஷயம், அவருக்கு ரெண்டு மன்னர்கள் கிடைச்சா அது இவன் ஞாபகம் வச்சு சொல்றா, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, அவர் ராமா வாங்கின்றார், ரத்னாயணா இருந்தார், ராமாயணம் எழுதினார், ராமாயணம் பாடினார். ஆச்சரியம் எத்தனையும் தெரியும், ராமாயணத்துடைய உத்தரகாண்டம் பக்கம் அவ்வளவு யாரும் போகிறது இல்லை. அந்த உத்தரகாண்டம் பக்கம் போனோம்னா ஆச்சரியமா பல விஷயங்கள் காண கிடைக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல சீதாவிராஜி இதெல்லாம் வந்தாச்சு அழகா, 14 வருஷம் வனவாசம்லாம் இருந்துட்டு ராஜ்யத்துக்கெல்லாம் வந்தாச்சு. ராஜ்யம் எல்லாம் நடந்திருக்கு, பகவான் 14 வருஷம் இல்ல, ராஜாங்க ரொம்ப சத்தையோட பார்த்து ரொம்ப பிஸியா இருந்துதான் இருக்காரு ராமச்சந்திர மூர்த்தி. பார்த்தா சீதாபிராட்டி மனசுல இருந்த மாதிரி இருக்க முடியறது இல்ல, ஒரே காரியம் ஓய்வு ஒழிச்சிடலாம காரியம் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா. அதனால சீதாபிராட்டி சொன்னா, இப்படியே ஓய்வு வச்சிடலாம காரியம் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் விஸ்ராந்தியை திரும்ப வனவாசம் போயிட்டு வரலாமான்னு கேட்டுட்டா. அவருக்கு மனசு இருந்து பழக்கமா இருக்கு, நல்லா சுகமா இருந்தது, இதான் ஒய் வச்சுலாம் காரியமே பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப உடனே பிக்னிக் மாதிரி மனத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டா. பகவான் திருச்சா உனக்கு வேணா தனியா போயிட்டு வாடி, எனக்கு அதான் நேரம் இல்லை, நிறைய காரியம் இருக்குன்னு. உடனே கீதா அவருக்கு தெரிஞ்சு நான் உடனே தனியா போறேன்னு விளையாட்டா சொல்ல, பகவான் சரி அதுக்கான தனியா போயிட்டு வாங்கன்னு சங்கல்பம் பண்ணான். அந்த சமயத்துலதான் ஒரு வண்ண அவாத்துல ஏதோ குடும்ப தகராறு, அவன் கொண்டாட்டி இவன் சொல்றத கேட்கல, அதுல அவனுக்கு ஒரு கோபம் வந்து ராவன் தலையை போட்டு உருட்டினான். அவன் குடும்ப சண்டைக்கு எதுக்கு பகவான போட்டு உருட்டு, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இவா ஏழாவது ஏழாவது வருடமா சொல்லுவா, ஏழாவது வருடமா நடந்துருப்பா, ஆட்டெடுக்கிறவா கண்ணாபின்னு திட்டுவா, வாயில் வந்தபடி ஏசுவா, கடைசியில பத்மநாபன் என்ன ஏன்தான் போட்டு படுத்துறானோ அப்படின்னு அவன் பாடு கேமே தெரிஞ்சிருக்கான். கடைசியில பத்மநாபன் தலை உருட்டா மாதிரி அவனாவாது சண்டைக்கு போய் கடைசியில என்னன்னு நீ ராமன் நினைச்சியோ, நீ ஆராதிக்கிறானா போல அரசு கொண்டு வந்தாவன் தர்ம பஸ்தினி இவன் உத்தமி பத்தி வரதுன்னு சொல்றதுக்குன்னு நான் ஒண்ணு ராமன் கிடையாது, நான் தான் சத்தியம்தான், ராமன் ராமன் தான் நம்ம நம்ம தான், என்னாலும் நம்ம ராமன் ஆகவே முடியாது, ராம தாசனாலான ஆகலாம். அவன் சொல்ல அவன் யாரோ ஒற்றன் காதல விழுந்து விட்டு துக்கம் நினைச்சு அரசு வெட்டி போடலாம்னு நினைச்சான். ஆனா ஒண்ணும் பண்ண முடிக்கல. அன்னைக்கு பார்த்து பகவான் அந்த கூட்டு என்ன ஊர் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுன்னா, ஒன்னும் விசேஷம் இல்லப்ப எல்லாரும் சௌக்கியமா இருக்கா சந்தோஷமா இருந்திருக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஆனாலும் முகத்தை ஏதோ ஒரு சோகம் துக்கம் நாம பார்த்தேன், இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு பரவாயில்லன்னு சொல்ல, அழுதுண்டே இப்படின்னு சொல்லிட்டான். உடனே ராமன் பார்த்தான், அப்படியா வண்ணான்னு சொன்னா, என் தேசத்தை இருக்கிற ஒரு பிரஜைக்கு என்னுடையதான கர்மாவனால ஒரு துக்கமா, அந்த கர்மாவுக்கு காரணம் சீதா தானே, சீதாவை சத்தம் பண்ணிடுறேன்னு முடிவு பண்ணிட்டான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராஜா, எல்லா பெரியவாரம் ராமராஜ்யம் வரணும் ராமராஜ்யம் வரணும்னு கதறான்னா, ஒரு பிரஜையுடைய சுகத்துக்காக தன் சுகத்தை கூட தியாகம் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியமான ஒரு தியாகம் பகவானுக்கு யாருக்கு முடியாது, சொன்னாகவே முடியாது. அதனால உடனேயே சீதாவிராகிய அவள் வேற வனவாசம் வேற கேட்டு இருந்தா, அதுதான் பகவான் சாதாரணமா கேட்கப்பட சரியா கேட்கணும்ன்ற அதுதான் ஆண்டாள் ஜோர திருப்பாவை ஆராய்ந்து அருளையிலோ எம்பாவாயிட்ட நம்ம ஏதான் ஆசைப்படுது அண்ணாதானே இருக்கு கேட்டு தொடக்க, அது நம்ம அப்ப கேட்கும்போது கிடைக்காது, எப்படியாவது சொன்னது கிடைக்கும், அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம ஏதோ சந்தர்ப்பத்துல அதுக்கு அடி கிடைச்சா நன்னா இருக்கு நினைக்க, நமக்கு எப்ப அது வேணும் அப்ப அது கிடைக்கும், அதான் இப்ப வேண்டாமே நம்ம சொல்லுவோம் அது கிடைக்காது, கேட்டுக்கணும் அப்ப கேட்டுக்கணும் இப்பதான் பக்குவத்துக்கு சாப்பிடணும். அதனால பகவான் எடுத்து ரொம்ப ஜாக்கிரதா இருந்தா கேட்காம இருக்கணும், கேட்டோம்னா சரியா கேட்கணும், கேட்கறதுல ஒவ்வொருக்கும் ஒப்பட சொல்லணும், இல்லாட்டி என்ன நடக்கணும் நல்லதுக்கு ஏற்றுக்கணும், இல்லையோ போச்சு நிம்மதியே கிடையாது வாழ்க்கை. அதனால அவன் இஷ்டப்படி இருக்கணும். இவள் கேட்டுட்டா பகவான் பார்த்தா அப்பதான் கர்ப்பிணியே அவளை அழகா, அப்பதான் அவன் கர்ப்பம் தெரிச்சிருக்கா சில இடங்கள்ல கர்ப்பம் தெரிக்கிற சமயம்ன்ற மாதிரி சொல்றார்கள். உடனே பகவான் உடனே லக்ஷ்மணன் கூப்பிட்டான், லக்ஷ்மணா கொண்டு போய் அவளை வால்மீகி ஆசிரமம் பக்கத்துல விட்டுடுவா, நான் வால்மீகி மகரிஷிக்கு எல்லாம் சௌக்கியமா இருந்தது, சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டானே, இந்த மாதாவுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும், அவள் ஆச்சரியமா ராமனை வைணவங்களை அனுபவிச்சிருக்காள், நதி கேட்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. சீதா மாதா வச்சு விஸ்வநாதியா அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா, எல்லாம் ஒன்று சேர் எல்லா மனசுல சேர்ந்து தாயா கலந்தரா. ராமன் அவ்வளவு லட்சுமணத்தை சொல்லிட்டா கொண்டு போய் வால்மீகி மகரிஷி ஆசிரமத்து பக்கத்துல வந்துட்டு வந்துடுவோம், ஏன்னா அவன் மம்மியோட இருந்து அப்பா அரிசிட்டு வரேன்னா அதுல அவன் அங்கதான் இருக்கணும், நீ கிளம்பி வந்துடும் ராஜ ஆர்ஜின் எல்லாம் சொல்லிட்டா. லட்சுமணத்துக்கு துக்கம் நினைச்சு அடைக்கிறது, பதினாலு வருஷம் கைங்கரியம் பண்ணேன் மனமெல்லாம் தெரிகின்ற ஒரு காரணத்துக்காக என்ன போய் துக்ககரமான காரியத்தை பண்ண சொல்லிட்டு இது நியாயமா இருந்தா, இது அரசனுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான், இந்த சொன்னது சொல்லி நடக்கிறேன்னா என் உத்தரவு கேளுங்க, வேற வழியில கேட்டுதான் ஆகும். உடனே லட்சுமி பண்ணி வாங்குவோம் மிஷின் போயிட்டா, வாழ்க்கை மகிழ்ச்சி ஆசனம் பண்ணி கடை நன்னா இருக்கேன்னு அவரை அடைக்க விட்டா, சௌக்கியமா இருந்த பண்ணி கிளம்புறேன்னா லட்சுமணா பண்ணி அது அவங்க எப்ப திருப்பி வருவேன் வரமாக ராஜ உத்தரன் எல்லாம் சொல்லிட்டா. உடனே சீதா திரட்டி பார்த்தா, சரி ஏற்றுட்டா பகவத் சங்கல்பம் ஏற்றுட்டா, சீதா திராட்டிய பகவத் சங்கல்பத்தை ஏற்றுக்கானா நமக்கும் இருக்கிறது கிடையாது, ரொம்ப துக்ககரமான விஷயம் தான். ஆனா பகவத் சங்கல்பத்தை ஏற்றுக்கிட்டா, வாடிக்கிறதுன்றா வால்மீகி மகர்ஷி வந்தா பார்த்தா சீதா அவரை ரசிட்டு போனா, தனியா அவர் சங்கத்துல அறம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் சீதா மாதா எடுத்து ராமனை பத்தி சொல்லணும் எல்லாம் சொல்ல சொல்ல எல்லாம் கேட்டுட்டே வந்தா வால்மீகி மகர்ஷி. ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம், சீதா வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்தில் இருக்காருன்னு உடனே ரொம்ப சந்தோஷம். பகவான் எல்லாத்தையும் கொடுத்தான். இருந்தாலும் வால்மீகி மகர்ஷி நம்ம பண்ற வேண்டிய நிறைய இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தான். கடைசியில பார்த்தான் தன் குழந்தைகள் கூட வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்துலதான் பறக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். எத்தனை காரணியம் பாருங்க ராமனுக்கு எவ்வளவோ பண்ணான். ரத்னாயணம் வால்மீகிய மாத்தினான், ராமன உபதேசம் ஆச்சு, ராமாயணம் எழுத வச்சான், இத்தனையும் கொடுத்தான், தாயாரையும் கொண்டு அங்க இருக்க சொன்னான். இத்தனை பண்ணிய திருப்தி ஆகலையா மகாச்சரியமா? இன்னும் விசேஷமா யாருக்கும் கொடுக்காத ஒண்ணு வால்மீகி மகிழ்ச்சி கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான். அவர்களா சீதாதி கர்ப்பவதி, கர்ப்பவதியா இருக்கும் பொழுது இவள் ராமாயண விஷயங்களை சொல்ல வால்மீகி மகிழ்ச்சி எல்லாம் கேட்டுண்டே இருந்தா, பிரியமா அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருந்தா. அந்த சமயத்துல நவநாத கர்ப்பிணியா இருந்தா, ஜோரா குழந்தைகளை பெற்றா, குழந்தைகளை ராமன் கூட முதல்ல பாக்குற வால்மீகி மகர்ஷி தான் முதல்ல பார்த்தா. சத்தியமா இருக்கா? குழந்தைகளுக்கு முதல்ல குரு கடாட்சம் தான் அவசியம். கர்ப்பத்தில இருந்து வந்த உடனே ராமன் குழந்தையா இருந்தாலும் கூட சத்குருடைய கிருபா கடாட்சம் படுறது பகு உத்தமம். குழந்தைகள் பிறந்திருக்கு, ரத்த குழந்தைகள் பிறந்திருக்குன்னு ஆஹா, ஏ ராமா கிருபை பண்ணிட்டேன்னு கதறினார். கர்ப்பையுடைய நுனி பாகம் அடிபாகத்தை கொண்டு குழந்தைகள் ஒரு தடவை தடவினார். குச்சன் லவன், ஆனா லவகுச்சான் நம்ம சொல்றோம், முதல்ல குச்சன் அப்புறம்தான் லவன். அது என்னமோ லவகுச்சான் பேர் வந்துருச்சு. எப்பொழுதுமே சின்ன குழந்தைகளுக்கு பிராதாந்தியம் ஜாஸ்தி வரும் எப்பொழுதுமே. அந்த மாதிரி லவகுச்சர்கள் பறந்தாலும் இவர் தான் குழந்தைகளுக்கு நாமமே வைக்கிறார். சத்தியம் அதுதான். நம்ம தான் 1008 புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இன்னும் குழந்தைக்கு இப்படி ஒரு பேர் வைக்கணும், லோகத்துல யாரும் வைக்காத பேர் எல்லாம் வைக்கணும்னு பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணி இன்னும் புத்தி சாதுரியமா அம்மா பேர் அப்பா பேர் சேர்த்தெல்லாம் வைக்கிறேன். அது அத்தையாசம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் என்னதான் புதுசா வச்சாலும் எல்லாமே பார்த்தோம்னா ஆச்சரியமா சனாதனமான இந்து தர்மத்துல இருந்ததுதான் இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் நிஜமாவே. இத்தனையோ பேர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப பெருமையா சொல்லுவார், இப்படி என் அப்பாவையும் அம்மா பேரையும் சேர்த்தோம், இந்த மாதிரி ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ராமாயணத்திற்கு பாகவதத்திற்கு ஒரு பூஜா கண்டுபிடிக்கல. அரிய பிரதேசமா பார்த்திருக்கேன், அரிய பிரத்யமான பார்த்திருக்கேன். யாரோ கிட்ட வீடு கட்டினா பேர் கண்டுபிடி விசேஷங்கள் பேர் வச்சுட்டா, ஆஹா ரொம்ப அழகா இருக்கு, எப்படி வச்சாலும் எங்க அம்மா பேர் அப்பா பேர் ரெண்டு பேர் சேர்த்துல வச்சோம் அப்படின்னா, உடனே சொன்ன பகவான் ஏற்கனவே விசேஷமா இந்த பேர் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் தான் அடங்கினான். அதான் என்னதான் புதுசுன்னு எதைத்தான் பண்ணி தொலைச்சாலும் ஏற்கனவே பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் இருந்துதான் இருக்கு. சந்தேகமே வேண்டாம். எத்தனை பேர் பார்த்தோம்னா அப்பா அம்மா பேர் சேர்த்து குழந்தைகள் அப்பா அப்படியே இருக்காங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. அத்தனையும் பார்த்தோம்னா ராமாயணத்தின் பாகவதத்தின் சேப்பநாமத்தின் காண கிடைக்கக்கூடியதான விஷயமாத்தான் இருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியம் குரு பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு, அதுதான் தனம். குருவே அந்த குழந்தைகளுக்கு இந்த பெயர் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா அதோட பாக்கியம் வேற என்ன? குருவே அந்த அழுக்குடம் வச்சிருவாய்க்கு தாரதத்தினால் அந்த சரீரத்துக்கு ஒரு நாமத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா அவருடைய தாரதங்களா செஞ்சு போய் பகவத் தாரதன் அதுதான் சத்தியமா நித்தியமா இருக்கும். அந்த மாதிரி வால்மீகி மகரிஷி ஆச்சரியமா அற்புதமா லவகுச்சர்களை பெற்றுக்கா, குழந்தைகளை ஜோர வளர்க்கிற நன்னா வளர்த்துட்டா குசங்களை அவனையும் வளர்க்கிற வளர்க்கும் பொழுது ராமாயணம் தான் சொல்லிக் கொடுக்குற குழந்தைகளுக்கு. ஆச்சரியமா ராமாயணம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க பசங்களாக லோகத்துல தொடர மண்ணு போடா, நீ ராமன் பிள்ளைகள்னு சொல்லவே இல்லை. ஏதோ ரிஷி குழந்தைகள்ன்ற மாதிரி வளர்த்துட்டா ராமாயணத்தை சொல்லி கொடுத்து அனுப்பிட்டா 5 வயசு குழந்தை, அதுவும் 5 வயசு தான். எல்லாமே 5 வயசு நம்ம சனாதனமான இந்து தர்மத்தை ஒரு பெரிய அத்திவாரம் போட்டுக்கு. ராமனுடைய பிள்ளைகள் நேர்ந்து துருவன் பிரகல்லாதன் நேர்ந்து எல்லாமே இந்த 5 வயசு விவகாரம் தான். நன்னா கவனிச்சுப்பாங்க. ஸ்ரீமத் பாகவத்துல கூட இந்த குழந்தைகள்லாம் 5 வயசுல தான் காணாம போகிறது, 6 வயசு தான் திரும்பி வருது. இந்த கோப குழந்தைகள்லாம் 5 வயசுல காணாம போகிறது, அதன் பிறகு 6-6 வயசுல திரும்ப நிகழ்த்தி வருது. என்னமோ இல்ல, இந்த 5 வயசு ஒரு விசேஷம். நிறைய இடங்கள்ல ரொம்ப அற்புதமா தான் காண கிடைக்கிறது. அந்த 5 வயசு 5 வயசுல ஆண்டாள் திருப்பாவை பாடினா அப்படின்னு காண கிடைக்கிறது. நிறைய சொல்லிட்டு பயன்டா இருக்கலாம். அந்த 5 வயசுடைய பெருமை நமக்கு என்னமோ, இந்த 5 வயசுன்னா ஒண்ணும் தெரியாத வயசு என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கோம். 5 வயசு 5 வயசு குழந்தை ராமாயணத்தை பாடிச்சுன்னா அப்ப நமக்கு எல்லாம் என்ன உதைச்சா தெரியாதுன்னு தெரியல, எதை கொண்டு உதைக்கிறதுன்னு தெரியல. அஞ்சு வயசுல 24,000 ஸ்லோகத்தை மனப்பாடமா குழந்தைகள் பாடிட்டு இருந்தா ஒரு காலத்தை தூங்கி 55 வயசு ஆனா 5 ஸ்லோகம் உருப்படியா வர மாட்டேங்குது. ஒரு 5 ஸ்லோகம் வரத்துக்கு தலையில நிக்க வேண்டிய 5 வயசுக்கு முன்னாடியே குருவோட இருந்துட்டோம்னா 5 வயசுல ராமாயணமே வரும். 5 வயசுல ராமாயணமே வரும்னா மத்த விஷயங்கள்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, தானா வந்துடும்னு ரகசியம். 24 ஸ்லோகங்கள், பாலகாண்டம், ஆரண்யகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்தகாண்டம், சுந்தரகாண்டம், எல்லாம் தலைகீழ அற்புதமா கான ரூபமா சொன்னாலும் இப்ப இருந்தா பாராயணமா இருக்கு ராமாயணம். ஒரு காலத்துல பாட்டெல்லாம் பாடுறோம், அந்த கானம் எல்லாம் இதுவே இல்லை. ராமாயணம்னாலே கான ரூபம், ராமாயணம் சம்ஸ்கிருதம். இத கானமா பாடினா எத்தனை தூரம் சம்ஸ்கிருதம் நல்லா வந்து கூட பாத்துக்கோங்க, எவ்வளவு தூரம் அவளுக்கு சங்கீதம் நல்லா தெரிஞ்சுக்கொண்டு பாத்துக்கோங்க, எத்தனை தூரம் ராம தியானம் இருந்துக்கணும் பாத்துக்கோங்க. 5 வயசுல தம்பூரா வச்சுட்டு ஆச்சரியமா ராம கதையை கானம் பண்ணிட்டு குழந்தை கேட்ட பாத்திரம் இப்பதான் ராமாயணம் சோகம் சொல்லி வியாக்கியானம் பண்ணி அதுலதான் இவ்வளவு நேரம் போக மாட்டேங்குது. ராமாயணம் 9 நாள் லவாகம் அப்படின்னா கடகடான விரும்ப பாராயணத்தை ஆனந்தமா பாடிட்டே என்ன முடிச்சுடலாம். அது கூட தப்பு, 38 நாள் கானம் பண்ண குழந்தைகள் குறைந்த 1 மாசம் சுகம்தான். ஆனந்தமா அவர் கானம் பண்ணிட்டு எல்லாரும் மாமா குழந்தைகள் ராம விஷயம் பாடுறது பாடுறதுன்னு கேட்க எல்லாம் ஆனந்தமா மயங்கி கிடக்க இந்த ராமாயணம் ராமனை விழித்தது, ரவகுசகனை விழித்தது. அயோத்தியாவுக்குள்ள வந்தே ராமகதை பாடுறது என்ன தெரியும், அயோத்தியால அத்தனை பேருக்கு ராம விஷயம் நன்னாவே தெரியும், ஒண்ணு புதுசு கிடையாது, அத்தனை பேர் தெரிஞ்சாலும் ஆஹா ராம கதை என்னவா இந்த குழந்தைகள் பாடு நம்ம அயோத்தியாவாசிகள் நம்ம நாட்டில் இந்த குழந்தைகள் ராமகதை நன்னா பாடுறதே அப்படின்னு சொல்ல யாரோ பசங்கள் ஜோட தெருவில பாடிட்டு போனாலாம் ராமாயணம் சபையெல்லாம் ஒண்ணு அதிக பாடி தெருவில ராமாயணத்தை பாடிட்டு போச்சுன்னா பாரத தேசத்துடைய திருக்கள் எவ்வளவு பவித்திரம்னு பார்த்துக்கோங்களோ அந்த அயோத்தியால ராமர் கோவில் கட்டணும் நம்ம நினைக்கிறது எந்த விதத்துல தப்பு அதை சொல்லணும், அது சரியா அதப்பா. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு அயோத்தியால கோவில் கட்ட முடியலன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அசமஞ்ச கூட்டங்கள் உள்ளதான் சொன்ன தெருத்தெருவா அந்த குழந்தைகள் ராமாயணம் பாடி அயோத்தியாவை தெருமுழுக்க ராமாயணம் எதிரொலிச்சது. குழந்தைகள் 32 நாள் ராமாயணத்தை பாடின ஒரு அயோத்தியா அந்த இடத்துல ராமன் அந்த மேட்டில் அந்த மாதிரி வீட்டை இடிச்சு இந்த ரப்பிஷனா கொத்தி வச்சுக்கோம் இல்ல அந்த மாதிரி மேட்டில்தான் இன்னைக்கு ராமனுடைய கோவில். நம்ம அந்த மாதிரி வீட்டுல வருவோமா, நம்ம மாத்து குழந்தைகள் இருந்தா ஒத்துக்கோமா, நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் இருப்போமா, நிஜமாவே கதறி தாங்கவே முடியல. அதுவும் சக்கரவர்த்தி திருமகன் வீடை இடிச்ச குப்பை மேல ஒரு கூரையை போட்டு உட்கார வச்சிருக்கான், ரொம்ப கஷ்டம். மற்றெல்லாம் வந்தாலும் ஜோராத்தான் இருக்கு, சக்கரவர்த்தி திருமகன் மாதிரி ராஜனை பார்க்கணும், 1000 செக்யூரிட்டி செக் எல்லாம் ஜோராத்தான் இருக்கு. வளஞ்சு வளஞ்சு பரிசுல நின்று நின்று போய் பார்க்கறதுக்குள்ள ராமனே ராண்டாம் தோடி வர்றவர்கள் படுத்தினான். ஆனா அந்த இடத்துல அந்த இடிச்சு போட்ட மேட்டு மேல ராமன் இருக்கான் தாங்க முடியல. பகவான் வனவாசத்தை கூட அப்படி இல்லவே நிஜமாச்சு. ஆனா அயோத்தியாவில் அப்படி இருக்கான்னா கஷ்டம். ஆனா அவ இத்தனை தூரம் மசூதி எல்லாம் கட்டி இவள் அட்டகாசம் பண்ணாலும் இன்னைக்கும் அந்த ராமன் இங்க இருக்கான் அப்படின்னா குழந்தைகள் பாடின ராமாயணம் இன்னைக்கும் எல்லா திருக்கள்லையும் இருக்கு. அந்த லவக்குசர்கள் கூட இறங்கி ஒவ்வொரு நாளும் ஸ்நானம் பண்ணி உத்தமமான கர்மானுஷ்டங்களை பண்ணிட்டு நித்தியம் ஆச்சரியமா சபைக்கு வந்து ராமாயணம் பாடின அப்படி ஒரு சரையும் நதி. நிஜமாவே ராம குழந்தைகளையும் குளிப்பாட்டின ஒரு சரையும் மாட்டம். அத்தனை சிரேஷ்டம் குழந்தைகளையும் அப்பாவை சேர்த்து வச்சதே ராமாயணம் தான். அவ்வளவு சிரேஷ்டமா பகவான் பார்த்தேன் குழந்தைகள் சமத்தா வளர்த்திருக்காரு. வால்மீகி மகர்ஷி இங்க இருந்தா கூட குழந்தைக்கு உருப்படாம போயிருப்பா, ராஜ குழந்தைங்க எல்லாரும் கொண்டாடிப்பா, எங்கதையே தெரியாம போயிருக்கோம். நீ இவ்வளவு அழகா விஷயம் தெரிஞ்சுக்கா குரு கிருபா கடாட்சம்னு பகவான் மானசீகமா வால்மீகி மகர்ஷி மறிச்சான். குழந்தைங்க யாரா அவங்க பேர் வச்சா வகுச்சா வால்மீகி மகர்ஷி. நீங்க முதல்ல யாரா பாரு வால்மீகி மகர்ஷி, யாரா அவங்களுக்கு சொல்லப்படாத முதல்ல வால்மீகி மகர்ஷி, அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி இருக்கலாம். அந்த மாதிரி திருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. என்ன ஆச்சரியமா, ரெண்டு மன்னரை பெற்றுட்டாலே, ராஜன் இல்ல, ராஜாதிராஜன் இல்ல, பெரிய ராஜ்யம் இல்ல, ஆனா ராமபக்தி. அந்த ராமபக்திக்கு ரெண்டு யுவராஜ குமாரர்கள், ரத்த குழந்தைகள், ட்வின்ஸ் ஜோர கலச்சிருக்க, பகு சந்தோஷமா. திருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போல, எப்படி இருந்த வால்மீகி, ரத்னாகரனா இருந்துட்டு கொலா கொள்ளை அடிச்சுண்டு பந்துக்கள் எல்லாம் திரஸ்கரிச்சு ராமான சொல்ல நலான மராமரம்னு புலம்பி அதன் பிறகு வால்மீகியா மாறின ஒரு ரத்னாகரனுக்கு பகவான் தன் குழந்தைகளையே பரிசா கொடுத்துட்டான்னா எத்தனை ஒரு ராமநாம ஜபம் பண்ணிருப்பா பார்த்துக்கோங்களோ. அந்த ரத்னாகரனுக்கு மராமரம்னு உபதேசம் பண்ணும் போது பகவானே மனது திருப்தி ஆகிற அளவுக்கு இந்த குழந்தை கனகம் பண்ணுன்னு நான் அதை பிரார்த்தனை. சத்தியம் அப்படிதான் குருவற்ற உபதேசம் பண்றாரு அப்படின்னா பகவான் அந்த சொல்ல உனக்கு எப்படி திருப்தி ஆகும் அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்ல பகவான் தான் திருப்தி ஆகாம இரு மன்னர்களையும் கொடுத்தான். இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. அந்த மாதிரி எனக்கு என்ன கிடைச்சது, பவபூஜா கிடைச்சாலும் ஒண்ணும் இல்லை, இந்த வைத்தமானிதான் எதனாலும் கொடுத்தா அதுவும் இல்லை, நான் தான் அந்த மாதிரி நாமஜபம் பண்ணணும் அதுவும் இல்லை, நான் முசல் பொறுக்க மரப்பில கிடந்தா என்ன, வயல்ல கிடந்தா என்ன, என்னமோ நான் போறேன்னு துக்கப்படுற, நான் ஒண்ணுமே பண்ணலையே. இவள் பார்க்க ராமானுஜன் இதுக்கான கொண்டு பார்த்தா ஆனந்தமா ரெண்டு கையை கொண்டு ஆசீர்வாதம் பண்ணார். இரு குழந்தைகள் கிடைக்கணும்னா என்னடி, நான் ரெண்டு கையா ஆசீர்வாதம் பண்ணா இது போதாதோன்னு இவள் பார்க்க, இது போதுமே அவள் பார்த்துட்டு அவள் வாங்கின்றார். இன்னொருத்தர் ரெண்டு கொடுத்தாரு அந்த மாதிரி நான் கொடுத்தேனா, அது என்ன, ராதே கிருஷ்ணா.